శ్రీమద్ భాగవతం క్యాంటో నంబర్ 1 చాప్టర్ నంబర్ 18 శ్లోక నంబర్ సంఖ్య 14. కో నామ దృప్తి రసవిత్ కథాయా మహత్తమైకాంత పరాయణస్య నాందం గుణానాం అరుణస్య జగ్మూర్ యోగేశ్వరో యే భవాత్మముగ్య. కో నామ దృప్త్యేత్ రసవిత్ కథాయా మహత్తమైకాంత పరాయణస్య నాందం గుణానాం అగుణస్య జగ్మూర్ యోగేశ్వరో యే భవాత్మముగ్య. பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிந்தன் மிகச்சிறந்த ஜீவராசிகளுக்கு தனிப்பட்ட புகலிடமாக விளங்குகின்றார். அவரது திவ்யமான இயற்கையான குணங்கள் சிவபெருமானும் பிரம்மதேவரையும் போன்ற யோக சக்திகளின் தலைவர்களால் கூட அறிய முடியாத அளவிற்கு இருக்கின்றது. அமிர்தத்தை ரசத்தை சுவைப்பதில் கைதேர்ந்த ஒருவரால் மட்டுமே அவரை பற்றிய செய்திகளை கேட்டு எப்பொழுதாவது முழுமையான முறையில் திருப்தி அடைய முடியும். சுபர்வானும் பிரம்மதேவரும் தேவர்களின் இரு தலைவர்கள் ஆவார்கள். இவர்கள் பூரணமான யோக சக்திகளை கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக சிவபெருமான் கடலளவு விஷத்தை குடித்தார். அதில் ஒரு துளி கூட சாதாரண ஒரு ஜீவனை கொல்ல போதுமானதாகும். அதேபோல சிவன் உட்பட்ட பல தேவர்கள் பிரம்மாவால் படைக்க முடிந்தது. எனவே அவர்கள் பிரபஞ்ச தலைவர்கள் அல்லது ஈஸ்வரர்கள் என்று கருதப்படுகின்றார்கள். ஆயினும் அவர்கள் பரம ஈஸ்வரர்கள் அல்ல. பரம ஈஸ்வரர் கோவிந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே ஆவார். பிரம்மா ஜீவராசிகளில் ஒருவராக கருதப்பட்டபடியிலும் கூட நம் அனைவரிலும் அவரே மிக மிகச் சிறந்தவர் ஆவார். எனவே ஜீவராசிகளில் மிகச் சிறந்தவராக இருப்பவர்கள் ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி உன்னதமான விஷயங்களில் அளவுக்கு அதிகமான பற்று வைத்திருக்கின்றார்கள்? எனினீர்கள் அவர் எல்லா இன்பங்களுக்கும் ஊற்றாக இருக்கின்றார். எல்லா பொருள்களிலும் ஏதாவது ஒரு சுவையை அனுபவிக்க அனைவரும் விரும்புகின்றார்கள். ஆனால் பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் எல்லையற்ற இன்பத்தை அனுபவிக்க முடியும். பகவான் எல்லையற்றவர். அவரது நாமம் குணங்கள் லீலைகள் பரிவாரங்கள் அனைத்துமே எல்லையற்றவை. அவரை அனுபவிப்பவர்களும் அவைகளை எல்லையற்ற அளவுக்கு அனுபவிக்கின்றார்கள். ரமந்தே ஏகனோனந்தே சத்யானந்த சித்தாத்மனி இது ராமபதேநாசௌ பரம் பிரம்மா தீபியதே. யோகிகள் பரமசத்தியத்தின் எல்லையற்ற இன்பங்களை பெறுவதால் பரமசத்தியமான பரமபுருஷர் ராமர் என்று அழைக்கப்படுகின்றார். இத்தகைய திவ்யமான உரையாடலுக்கு முடிவே இல்லை. பகவானும் அவரது குணங்களும் உன்னதமானவை என்பதால் இத்தகைய சம்பாசனைகள் தூய்மையடைந்த சபையோரின் கேட்கும் ஆவலை தூண்டுகின்றன. ஓமஞ்ஞான திமிராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சத்சுரமிழிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. வழக்கம்போல் ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகதேவ கோஸ்வாமியும் பரிசித் மகாராஜாவும் உரையாடக்கூடிய இந்த நேரத்தில் பகவானுடைய புகழ்கள் மற்ற பல ஸ்லோகங்களைப் போல இந்த ஸ்லோகத்திலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற்கடவுடைய புகழ்கள் மிக விவரமான முறையில் விளக்கமான முறையில் விவரிக்கப்படுகின்றது. யத் வைஷ்ணவானாம் பிரியம் எஸ்மின் பரமஹம்சியம் ஏகம் பரமம் ஞானம் கீயதே என்று ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்திலும் வேதங்களிலும் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகின்றது. நம்முடைய ஸ்ரீ மத்வ கௌடிய சம்பிரதாயத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியரான பகவானுடைய கலியுக அவதாரமான ஸ்ரீ சைதன்ய மகாபுருடைய மிக பிரியமான வேதங்களில் உள்ள ஸ்லோகம் கவிதை செய்யுள் இது. ஸ்ரீமத் பாகவதம் அமலம் புராணம். வேதங்களில் பல வேதங்களுடைய அறிவு மனிதனை ஆன்மீக பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடியதாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தை போல எந்த விதமான சிறு களங்கங்களும் இல்லாத ஒரு வேத நூலை காண முடியாது. திரைகுண்ய விசயாவேதா நிஸ்திரைகுண்யோ அர்ஜுன. வேதங்களுடைய மற்ற பகுதிகளில் கூட கர்மகாண்டத்தில் ஞானகாண்டத்தில் கூட தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் போன்ற உலகாதியமான விஷயங்களுடைய சிறிதளவிற்கு உலகாதியமான வாசனைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அமலம் புராணம் இந்த புராணத்தில் எந்த விதமான பௌதிகமான வாசனைகள் கூட கிடையாது, பௌதிகமான எண்ணங்களோ பௌதிகமான குறிக்கோள்களோ கிடையாது. காரணம், ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் புராணம் எத் வைஷ்ணவானாம் பிரியம். காரணம், எதற்காக இது வைஷ்ணவர்களுக்கு மிக மிக பிரியமான நூல்? வைஷ்ணவர்கள் தான் ஜீவனுடைய இயல்பான தன்மையை அடைந்தவர்கள். ஜீவனுடைய இயல்பான தன்மை, ஜீவனுடைய இயல்பான குணம் வைஷ்ணவன். மக்கள் பலவிதமான ஜாதிகளுடைய பெயர்கள் சொல்றாங்க, நாங்க அந்த ஜாதி, இந்த ஜாதி, இந்த இனம், அந்த இனம், அந்த நாட்டுக்காரர்கள், இந்த நாட்டுக்காரர்கள். கடைசி ஜீவனுக்கு ஒரே ஜாதி தான், அவனுடைய பெயர் வைஷ்ணவன். காரணம், ஜீவனுடைய இயல்பான குணம், வைஷ்ணவர்களுடைய இயல்பான குணம் கிருஷ்ணர் பகவதிகள் சொல்லார், மத்கதாத் சதாம் பிரசங்கான் மமவீரிய சம்மிதோ. எப்பொழுதும் என்னை பற்றிய குணங்களை கேட்பதில், பாடுவதில், சிந்தனை செய்வதில், அதை புகழ்ந்து பாடுவதில், அதை ஆனந்தமாக அனுபவிப்பதில் வல்லபவர்கள் என்னுடைய பக்தர்கள் வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறார். வைஷ்ணவர்களுடைய இயல்பான குணம் அதுதான் ஜீவனுடைய இயல்பான குணம், இருக்க வேண்டிய குணம். முழுமுந்திர கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பது, அவருடைய திவ்யமான குணங்களை பற்றி, நித்தியமான கல்யாணமான குணங்களை பற்றி, மற்றவர்களுக்கு மற்றவர்களை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் மிக உயர்ந்த அருமையான, நம்மளால் நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு அருமையான குணங்களை உடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நித்தியமான குணங்களை, நாமங்களை, உருவங்களை, லீலைகளை நினைத்து சந்தோஷப்படக்கூடியது வைஷ்ணவனுடைய குணம். மற்ற வைஷ்ணவருடைய சங்கத்தில் அதை பேசக்கூடியது வைஷ்ணவர்களுடைய குணம். அதை கலந்துரையாடுவது வைஷ்ணவர்களுடைய குணம். இதுதான் வைஷ்ணவர்களுடைய குணங்கள். காரணம், இந்த ஜீவனானவன் இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நித்தியமான லீலைகளை, குணங்களை எப்பொழுதும் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய நேரத்தில், பாடக்கூடிய நேரத்தில், சிந்தனை பண்ணக்கூடிய நேரத்தில் மிக உயர்ந்த ஆன்மீக சுவையை ஒன்று பெறுகின்றான். அந்த ஆனந்த சுவைக்கு ஒரு முடிவே கிடையாது, எல்லையே கிடையாது. மிக உயர்ந்த ஆனந்தமான அபரிதமான அனுபவம் அது. அப்ப இந்த பௌதீக உலகத்தில் ஜீவனானவன் விதவிதமான ஜீவராசிகளில், உடல்களில் அடைபட்டு கிடைக்கின்றான், சிறைப்பட்டு கிடைக்கின்றான். கீழ்த்தரமான பிறவிகளிலிருந்து மிக உயர்ந்த பிறவிகளான தேவர்களுடைய உடல்கள் வரை அவன் விதவிதமான உடல்களில் வந்து சிறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் ஜீவனானவன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்க போனோமானால், இப்ப பார்க்கலாம், பொதுவாக கீழ்த்தரமான ஜீவராசிகளுடைய உடல் அவன் அடைபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆன்மீக வாழ்க்கையிலும் அவனுக்கு நாட்டம் கிடையாது. மிக முக்கியமாக பகவானுடைய கதை சம்பந்தமான, நாமம் சம்பந்தமான விஷயங்கள் அவனுக்கு எந்த விதமான ஆர்வமே கிடையாது. கீழ்த்தரமான பிறவிகள்லாம் எதை சொல்லலாம், மரங்களுடைய பிறவிகள், மிருகங்களுடைய பிறவிகள், நரகலோக வாசிகளுடைய பிறவிகள், பாதாளலோகம், ஆதாளலோகம், தலாதளலோகம், சுதாளலோகம் சொல்லி கீழ்த்தரமான கீழ் உலகங்களுடைய வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை மிக மிக துக்ககரமான தமோ குணத்தால் கவரப்பட்டது. கீழ் உலகங்கள்ல சில பல நேரங்களில் சூரியனே பல வருடங்களுக்கு ஒரு முறைதான் உதிக்கும்னு சொல்லப்படுது. எப்பொழுதுமே இருள் படைந்த உலகம், அங்க வந்து எந்த விதமான ஒரு வெளிச்சம் கிடையாது, ஆன்மீக அறிவும் கிடையாது. அங்க உள்ள அசுரர்களுடைய ஒரே வாழ்க்கை மது, மயக்கம், மாமிசம், இது போன்ற விஷயங்களை தான் அவர்கள் எப்பொழுதுமே ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. அதனாலதான் இப்ப உள்ள பப்ஸ் அல்லது இப்ப உள்ள நைட் கிளப்ஸ், இப்ப உள்ள ஹோட்டல்ஸ், இப்ப உள்ள சினிமா போன்ற இயக்கங்கள்ல வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்ட மனிதர்கள் கண்டிப்பாக நரகலோகங்களுக்கு செல்வாங்க. ஏன்னா நரகலோகங்களை போன்ற இன்பங்கள் தான் அங்க வந்து அனுபவிக்கப்படுது. நரகங்களுடைய ஒரு குணமே வந்து இருட்டா இருக்கும், அதிகமா வெளிச்சம் இருக்காது. இப்போ நைட் கிளப் பப்ஸ் அல்லது வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய இடங்களுக்கு போய் பாருங்க, ஒரு மாதிரி தான் போட்டிருப்பான், பிரகாசமா போட்டிருக்கான். இயல்பான குணமே அதுதான். நரகலோகங்கள வெளிச்சம் அதிகமா கிடையாது, இருக்கும் அது ஒரு மாதிரி. நம்மளுடைய அறிவை வந்து பிரகாசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வெளிச்சமே இருக்கு. அதனுடைய இயல்பான குணமே நம்முடைய அறிவை வந்து குறுக வைக்கிறது. ஒருவேளை சொல்லப்போனா கலியுகத்துல எல்லா விதமான குணங்களுமே மாறும். பல யுகங்கள்ல தீபம் வந்து கீழே இருந்து மேல வந்து வெளிச்சத்தை வந்து பரப்பும். ஆனா கலியுகத்துல பாத்தீங்கன்னா விளக்கு வந்து மேல இருந்து கீழே பார்த்துருக்கும், தலகப்புறம் அப்படி நிற்கும், பார்க்கலாம் ஸ்ட்ரீட் லைட் இப்படி கீழே தலகப்புறம் கீழே இருக்கும். கலியுகத்துல எல்லாமே மாறுறதா தான் இருக்கும். சிறுபோல கீழ்த்தரமான பிறவிகள்ல வசிக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய குணங்கள்ல வந்து, கதாரசைகள்ல வந்து ஆர்வம் பொதுவாக வந்து இருக்காது, இருக்கதில்ல. மீண்டும் பாக்கியசாலியாக மாறி அவன் மனித இனத்தை அடைகிறான். மனித இனம் உலகத்திலே மிக மிக பாக்கியமானது. காரணம் தேசாம் துந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம். மேலுலகங்கள்ல சொர்க்குலோகவாசிகளாக அவன் பிறக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அவனுக்கு கிருஷ்ணனுடைய குணங்கள்லையோ கிருஷ்ணனுடைய லீலைகளையோ அதிகமாக கவர்ச்சி ஏற்படுவதும் கிடையாது. அதற்கு வேற விதமான காரணம். தேவர்கள் அமரர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அமரர்கள்னா நம்மளை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அதிகமான காலம் காலவாசம் செய்கிறார்கள், அதிகமான காலம் இந்த உடல்ல வாழ்கின்றார்கள். நம்மை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் தேவலோகங்கள்ல மக்கள் அதிகமான புலன் இன்ப வாசிகளாகவும் அதிகமான வாழ்க்கை வசதிகள் உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிறதுனால அங்கு மீண்டும் ஒரு பிரச்சனை, கீழ் உலகங்கள்ல அதிகமான துன்பத்தாலும் அஞ்சானத்தாலும் தவகுணத்தாலும் அவனுக்கு பகவானுடைய லீலைகளை ரசிப்பதில் பொதுவாக கவர்ச்சி ஏற்படாது. அதற்கு மேலாக மேல் உலகங்களில் வாழக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்தோமானால் அதிகமான உலகாதிகமான இன்பங்கள் அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு பொதுவாக ஆன்மீக விஷயங்கள்ல கவர்ச்சி ஏற்படுவது கிடையாது. காரணம், சொர்க்குலோகத்தில் உள்ள நபர்கள் அனைவருமே மிக மிக அழகானவர்கள். அதுல ஆண்பன் இன கவர்ச்சி இந்த உலகத்திலேயே மிக உயர்வான அளவுல சொர்க்குலோகத்தில் இருக்கு. அதனால ஆண்பன் இனக்கவர்ச்சி எந்த உலகத்தில் அதிகமான முறையில் இருக்குதோ அவர்களுக்கு பகவானுடைய பக்தியில பொதுவாக வந்து நாட்டம் ஏற்படுவது கிடையாது. அவனுடைய மொத்த எண்ணங்களும் அவனுடைய உணர்வுகள் அனைத்துமே இனக்கவர்ச்சி இன்பத்தை அனுபவிக்கிறது வந்து முழுமையான முறையில் இருக்கு. அது மட்டுமல்ல மேல் உலகங்கள்ல இந்த இனக்கவர்ச்சி இன்பத்தை அடிப்படையாக வைத்த உலகாதியமான வாழ்க்கை வசதிகள் மிக மிக உயர்வானவை. அங்கு சமைக்கப்படக்கூடிய உணவு அனைத்துமே நெய்யால் சமைக்கப்பட்டது. ஒரு சொர்க்குலோகவாசி கண்டிப்பாக எண்ணெயில சமைச்ச உணவு வந்து உண்ணவே மாட்டான். தினசரி அழகான மலர் மாலைகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருப்பான். குறைந்தபட்சம் சொர்க்குலோகத்தில் அமராவதி நகரத்தில் மட்டுமே 10 கோடி ஆகாய விமானங்கள் இருக்குன்னு சொல்லப்படும். அமராவதி நகரத்தில் மட்டும் அவருடைய தலைநகரத்தில் மட்டுமே 10 கோடி ஆகாய விமானங்கள் இருக்குன்னு சொல்லப்படும். நம்ம இந்தியா இஸ் கிரேட், ஜெட் ஏர்வேஸ் இந்த ஏர்வேஸ் எல்லாத்தையும் கூட்டினா கூட மட்டும் 5000 ஏரோப்ளைன் இருக்கும், அவ்வளவுதான். 10 கோடி ஆகாய விமானங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி ஏராளமான உலகாதியமான வசதிகள் அவனுக்கு இருக்கிறதுனால பொதுவாக வந்து அவன் இவ்வளவுக்கு அவன் பகவானுடைய பக்தன். அது வேற ஒரு விஷயம், தெய்வோ தேவர்கள் அப்படின்னாலே அவர்கள் வந்து விஷ்ணு பக்த சுமிருதோ தெய்வ, அவர்கள் பொதுவாக விஷ்ணு பக்தர்கள் வேற, பக்தர்கள் கிடையாது, இல்லாம கிடையாது. சோ பக்தர்களாக இருந்த பொழுதிலும் கூட அவருடைய பொதுவான மனோபாவனை பொதுவாக அதிகமாக பகவானுடைய கதாரசி, இன்னும் அந்த பௌதிக வாசனை உலக அவங்களுடைய உடற்புல இருப்பதனால பகவானுடைய கதைகளை வந்து முழுமையான முறையில் அவர்களுக்கு சுவைக்கக்கூடிய நேர அவகாசமும் இல்லை, அது கவர்ச்சியும் இல்லை. அதனாலதான் இந்த பாரத பூமியில பிறப்படுத்தக்கூடிய ஒரு ஜென்மம் இருக்கிறதிலே மிக 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 உயர்ந்தது. நம்மளால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதான் ஸ்ரீ சைதன்ய மகாபுரம் சொல்றார், இந்த பாரத பூமியில ஒரு மனிதன் பிறப்படுகின்றான் என்றால் அவனுடைய உடல் அமைப்பே இயல்பான முறையில் அப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது. அவனுக்கு பக்தியில வந்து இயல்பாகவே ஆர்வம் உண்டு. குறைந்தபட்சம் கடந்த 1500 வருடங்களுக்கு முன்பு வரை பக்தியில் அவனுக்கு இயல்பாகவே ஆர்வம் இருக்கும். பகவானுடைய நாமங்களை கேட்பது, பஜனைகள் செய்வது, அவரை வந்து ஆடுவது பாடுவது, கீர்த்தனங்கள் செய்வது, கதாரசி விதவிதமான மொழிகள்ல விதவிதமான முறைகள்ல பகவானை பற்றி புகழ்ந்து பேசுவது, இதுதான் நம்மளுடைய இந்திய கலாச்சாரம். இந்த விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு உடலை அவன் வந்து பாரத நாட்டில் பெறுகின்றான். அதை அவன் அனுபவிக்கின்றான். அந்த பக்தி ருசியை வந்து அவன் வந்து அனுபவிக்கின்றான். அதிர்ஷ்டவசமாக இந்த பாரத நாட்டில் தான் உலகத்தில் உள்ள எல்லா விதமான புண்ணிய நதிகளும் இருக்கின்றது. கங்கா, காவேரி, யமுனா, தாமிரபரணின்னு சொல்லி எல்லா விதமான புண்ணிய நதிகளும் இருக்கின்றது. பல விதமான புண்ணிய கஷேத்திரங்கள் அனைத்துமே இந்த உலகத்தில் தான் இருக்குது. ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், அப்புறம் வந்து ஜெகநாத்பூரி போன்ற புண்ணிய கஷேத்திரங்கள் அனைத்துமே இந்த உலகத்தில் தான் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்ட ஒரு பாரத தேசத்தில் தோன்றிய நபர், மேலும் பலவிதமான சம்பிரதாயங்கள் பகவானுடைய கதைகளை, பகவானுடைய லீலைகளை, பகவானுடைய குணங்களை பிரச்சாரம் செய்வதை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளாக கொண்ட 4 சம்பிரதாயங்கள், ஸ்ரீ சம்பிரதாயம், மத்துவ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், அது இந்த பாரத நாட்டில் தான் இருக்குது. அவங்களுக்கு வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. இந்த 4 விதமான சம்பிரதாயத்துக்கு வேலை என்ன? எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றி, பகவான் விஷ்ணுவை பற்றி பேசுவது, பிரச்சாரம் செய்வது, அதுக்கு எதிராக ஏதாவது கொள்கைகள் இருந்தால் அதை முறியடிப்பது, எதவர்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. இதுவும் இந்த பாரத நாட்டில் தான் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்ட பாரதவாசிகள் பல நேரங்களில் இந்த சாதுக்களுடைய சங்கத்தால், இதற்கு முந்தைய ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதுடைய மற்றொரு மிக முக்கியமான ஸ்லோகம், துளையமலவனே லவே நாப்பி ந சொர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கசிய மர்த்தியானாம் கிம் உதாசிசக. இந்த பக்தர்களுடைய, சாதுக்களுடைய, மகாத்மாக்களுடைய சங்கத்தை சரியான முறையில் ஒரு நொடி பயன்படுத்திக் கொண்டால் கூட ஒரு மனிதன் இந்த மனித வாழ்க்கையுடைய உண்மையான பலனாகிய பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை வந்து பெற முடியும்னு சொல்லப்படுது. அதான் அந்த காலத்துல பயன்படுத்தி கிருஷ்ணர் பகவதில கூறுதார், இந்த பக்தி பாதையை உண்மையான முறையில பின்பற்றி ஏற்கனவே பல ஜீவன்கள் மீண்டும் என்னுடைய ஆன்மீக உலகத்தை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனா மேல் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அதனால ஸ்ரீமத் பாகவதத்துல ஐந்தாவது ஸ்கந்தத்துல பிரார்த்தனை பண்றாங்க, இந்த பாரத நாட்டில் எனக்கு இது மாதிரி பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. ஆனா மேலோட்டமான முறையில புண்ணியத்தின் அடிப்படையில நிர்வாக சக்தியின் அடிப்படையில பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தவர்கள் வந்து தேவர்கள், மிக முக்கியமாக 33 கோடி தேவர்கள். இந்த 33 கோடி தேவர்களுடைய மிக முக்கியமான தலைவர்களாக 3 தேவர்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? பிரம்மா, சிவன், விஷ்ணு. த்ரீஸ்வரா அப்படிமாங்க சமஸ்கிருதத்தில். அது 3 முக்கியமான தேவர்கள். அதனால்தான் இவருடைய பேர் பல நேரங்களில் நம்ம சொல்றோம், சிவனுடைய பேர் ஈஸ்வரன் அப்படிங்கிறோம். பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, படைப்பு கடவுள். இவங்க 3 பேரும் இந்த பூலோகத்தை பொறுத்த மட்டுக்கு அந்த அளவுக்கு சக்தி உள்ள நபர்கள், சாதாரணமான நபர்கள் கிடையாது. உதாரணமாக சிவனுடைய குணம் இங்கு வரிக்கப்படுது, மகாதேவன். தேவர்கள் மிகச்சிறந்தவர் மகாதேவன். அவர் அந்த அளவுக்கு மிக சக்தி மிக்கவர். ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல வேதங்கள்ல சொல்லப்படக்கூடிய சிவன் நம்ம இங்க தமிழ்நாட்டில் வணங்கக்கூடிய சிவனை விட கொஞ்சம் வித்தியாசமான உருவம் உள்ளவராக இருக்கார். காரணம், அவருடைய உண்மையான உருவம் இது, கற்பனையில வரைந்த உருவம். உண்மையிலேயே அவருடைய உடல் வந்து நீல நிறம் கிடையாது, அவருடைய உடல் பொன்னிறமானது, பொன்னார் மேனியனே. அத உண்மையிலேயே நாயன்மார்கள் உண்மையிலேயான முறையில் உணர்ந்திருக்கிறாங்க நாயன்மார்களுடைய பாசுரங்கள்ல. அவருடைய உடல் பொன்னிறமானது, அவருடைய தலையில் அவர் கங்கை நதியை ஏந்திருக்கிறார். அதான் அவருடைய பேர். என்ன பேர்? கங்காதரன், தாரன், கங்கையை வந்து தலையில ஏந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நெற்றியில உண்மையில வந்து இது மாதிரி பட்டை போடல, இந்த பூன்றம் போடல, அதுக்கு மாதிரி ஊர்துவ பூன்றம், ஊர்துவனா மேல போகக்கூடிய வைஷ்ணவ திலகத்தை அவர் அணிஞ்சிருக்கிறான்னு சொல்லப்படுது. ஆனா இந்தியாவில் எந்த சுயன்படுத்தாலும் சரி பட்டை போட்டு உட்கார்ந்துருவார். உண்மையில் அவர் வந்து வைஷ்ணவர், அவர் வந்து திலகம் அணிஞ்சிருக்கிறார். சிவனுடைய குணங்களை பார்க்க போனா மிக ஏராளமான பெரிய சக்தி உள்ளவர். எதுக்காக சிவனுடைய குணத்தை இங்க பேசுறோம்னா, அந்த சிவன் கிருஷ்ணர் வழிபடும் போது இவருக்கு எவ்வளவு குணங்கள் இருக்கும். ஆகாய கங்கா மேல் உலகத்திலிருந்து கீழ் உலகத்தை பார்த்து பாய்ந்து வாரா, ஏராளமான நீர், விரஜாநதியுடைய நீர். எப்படி வந்து விரஜாநதி பூமூலகத்துக்கு வர ஆரம்பிச்சது? திருக்கோயிலூர் உள்ள வாமனபுரம் பகவான் தன்னுடைய காலை வந்து தன்னுடைய பாதத்தை வந்து உயர்த்தக்கூடிய நேரத்தில் திருவிக்கிர பெருமாள் அவர் வந்தது வந்து சாதாரண இளம் பிராமண சிறுவனாக வந்தார். பலிமகா சக்கரவர்த்தியுடைய யாகசாலையில் வந்து நிலத்தை யாசிக்கிறதுக்காக வந்து பலிமகா சக்கரவர்த்தியுடைய யாகசாலையில அவரை ஏமாற்றுகிறார். விளையாட்டுத்தனமான முறையில தன்னுடைய உருவத்தை வந்து பெருகிக்கிட்டே போறார். அவ்வளவு பெரிய உருவத்தை அவர் எடுக்கிறார். 7-14 உலகத்தையும் அவரால் வந்து ஒரு அடியிலே அளந்திருந்தார். முதல் அடி நிலத்தை வச்சு முழுவதும் அளந்திருந்தார். 2வது அடி 7-16 உலகத்தை அளந்துட்டு காலை தூக்குறார். அவ்வளவு உயரமாக அவர் காலை உயர்த்தக்கூடிய நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துடைய சுவர்ல வந்து அவருடைய பெருவுரல் வந்து ஓட்டையிடுது. அதனால ஆன்மீக உலகத்திற்கும் பௌதிக உலகத்திற்கும் இடையில உள்ள ஆன்மீக நதி நீரான பிரஜா நதியுடைய நீர் ஆகாச கங்காவாக, சொர்க்குலோகத்தில் உள்ள கங்காவாக, சொர்க்குலோக வரையாக பாய்ந்து முதல பகவான் வாமனதேவருடைய பாதத்தை வந்து கழுவி மீண்டும் இந்த பூலோகத்துக்கு வாரா. அப்போ அவ்வளவு ஏராளமான நீர் இந்த பூமி மாதா மேல, இந்த பூமி மேல வந்து விழுந்தாலானால் உண்மையிலே பூமி வந்து மீண்டும் பாதாளத்துக்கு கீழே போயிரும். காரணம், அவ்வளவு வேகத்துல பூமியை பார்த்து கங்கை கீழே இறங்குது. அல்லது தாங்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை. அல்ல, சிவன் தன்னுடைய தலையில அந்த நீரை ஏந்தி கொண்டதுனால அவருடைய பேர் வந்து கங்காதரன். ஒரு வகையில இவருடைய மிகப்பெரிய அமானுஷ்யமான சக்தி இங்க விவரிக்கப்படுது. மற்றொரு வகையில பார்க்க போனா அவருடைய வைஷ்ணவ குணம் அவருக்கு விளக்கப்படுது. காரணம், பகவான் கிருஷ்ணருடைய ராமருடைய மிகச்சிறந்த பக்தன் சிவன் என்பதன் காரணமாக பகவானுடைய பாதத்தை ஏந்திய, பாதத்தை கழுவிய அந்த நீரை வந்து, புனித நீரை வந்து தன்னுடைய தலையில வந்து ஸ்பர்சம் செய்து கொள்றார், ஏந்தி கொள்றார் மகாதேவரான சிவன். அங்கதான் அவருடைய வைஷ்ணவ குணம் வெளிப்படுது. அவர் தன்னுடைய தலையில் அந்த நீரை ஏந்தி சந்தோஷமான முறையில் ஏந்திக்கிறார். மீண்டும் அந்த நீர் வந்து கங்கையாக பூலோகத்தில் பாயுது. மீண்டும் வந்து பாதாள உலகத்திலையும் அது கங்கையாக வந்து பாயுது. அது மட்டுமல்ல, மகாதேவனான சிவன் மிகப்பெரிய மிக அளவுக்கு அதிகமான வைஷ்ணவ குணங்களுடையவர். அவருடைய வைஷ்ணவ குணம் இங்கு விளக்கப்படுது. பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் கடையக்கூடிய நேரத்தில் ஆலகால விஷம், ஏராளமான கடல் அளவுக்கு விஷம் உண்டாகுது. அந்த விஷ காத்து பட்டவுடனே தேவர்களும் அசுரர்களும் மயங்கி விட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாதுகாப்பிற்காக, தங்களை பாதுகாப்பதற்காக சிவன்ட்ட போய் வென்றாங்க. இதான் மகாத்மாக்களுடைய குணம், வைஷ்ணவர்களுடைய குணம். பரோ துக்கோ துக்கி, மற்றவர்களுடைய இன்பத்துக்காக தான் வந்து துன்பத்தை தாங்கிக் கொள்வது வைஷ்ணவர்களுடைய குணம். சோ தேவர்களும் அசுரர்களும் சந்தோஷமானவர்கள் இருக்கணும் சொல்லி ஆசைப்படுறாங்க. அவர்களுக்காக அந்த விஷத்தை வந்து சிவன் தான் வந்து குடிப்பதற்காக தயாராகிறார். அப்போ அவர் தன்னுடைய மனைவிட்ட சொல்றார். காரணம், கிரகஸ்தர்கள் பொதுவாக மனைவியுடைய ஆலோசனையோட பல காரியங்களை செய்வாங்க. அப்போ தன்னுடைய மனைவிட்ட சொல்றார், எதற்காக நான் அந்த விஷத்தை குடிக்கணும்னா, வைஷ்ணவர்கள் வந்து மற்றவர்களுக்காக துக்கத்தை தாங்கக்கூடிய குணமுடையவர்களாக இருக்கணும் சொல்லி, மிக உயர்ந்த குணத்தோட அவ்வளவு ஏராளமான விஷத்தை இவன் விஞ்ஞான ரீதியாக கூட சொல்லலாம், அது மிகப்பெரிய ஒரு சாதனை. கடல் அளவுக்கு உள்ள விஷத்தை வந்து அவர் கையளவு விஷமாக வந்து மாத்திருந்தார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கண்டென்சேஷன், இட் வில் பி பிக் வால்யூம், பெரிய வால்யூம் உள்ள ஒரு விஷயமா இருக்கும். அந்த பொருளை வந்து எவாபரேட் பண்ணி 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 மீண்டும் கையளவுக்கு கொண்டு வந்துடலாம். அது வந்து சின்ன அளவுக்கு, ஒரு சின்ன, யூ கேன் பிரிங் இட் லெஸ் வால்யூம், ஒரு சின்ன அளவுக்கு உள்ளதா கொண்டு வந்துடலாம். சில குறைந்த கன அளவு உள்ளதா கொண்டு வந்துடலாம். கடல் அளவுக்கு உள்ள விஷத்தை அவர் வந்து உள்ளங்கையில கொண்டு வந்துடுறார். அவருடைய மிகப்பெரிய சக்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. மக்கள் சொன்னாங்க, சிவன் பிரம்மா எல்லாம் சும்மா லேசான தெய்வங்கள், அவங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. மீண்டும் அதை குடிக்கிறார். அதான் பிரபாதங்க பொருளர் எழுதுறார், அந்த விஷத்துல ஒரு துளியை குடித்தால் கூட ஜீவனால வந்து இந்த சாதாரண மனித உடல்லையோ சாதாரணமான தேவர்களுடைய உடலையோ வாழக்கூடிய ஜீவனால வாழ முடியாது, உடனே இறந்து போயிருவோம். அந்த ஜீவன் அந்த விஷத்தை குடிக்கிறார். குடிக்கிறது மட்டுமல்ல, அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, அந்த விஷத்தை தன்னுடைய உடல்ல பாய விடாம அது என்ன பண்ணிடுறார், கண்டி, அதான் கண்டி மாலா கண்டினா, கழுத்துல அப்படி வந்து அதை வந்து நிறுத்திடுறார். கீழே உள்ள போக விடல. அதான் அவருடைய பேர் என்ன பேர், திருநீலகண்டேஸ்வர். யா, நீலகண்டேஸ்வர் ஆர்னமெண்ட் ஃபார் ஹிம். அவருடைய கழுத்துல வந்து பொன்னிற மேனியில வந்து ஒரு நீல கோடு இருக்கும்போது பார்ப்பதற்கு அழகா இருக்கு. அவருடைய குணம் வந்து திருநீலகண்டேஸ்வர். அவர் பலவிதமான ஏராளமான குணங்களுடையவர் சிவன். ஆனா அந்த சிவன் எதனால இவ்வளவு பெரிய குணமுடையவராக இருக்கின்றார்னா, அவர் சொல்றார். அடுத்து பிரம்மா, பிரம்மாவும் இது போல அமானுஷ்யமான பல சக்திகளுடையவர். 7-14 உலகத்தையும் சிருஷ்டி செய்யக்கூடியவர். தன்னுடைய பிரம்மலோகத்திலிருந்து 7-14 உலகத்தையும் அவர் சரியான முறையில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் பண்ட மிகப்பெரிய ஆச்சாரியர்களுடைய கருத்தின்படி, இந்த பூ உலகத்தில் உள்ள மண் துகள்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணக்கூடிய அளவிற்கு சக்தி உடையவர் பிரம்மா. கையுள்ள ஒருபடி மண் எடுக்கிறார். கேன் யூ கவுண்ட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் தேர், அது எவ்வளவு குவார்டிகல்ஸ் இருக்கு யாராவது சொல்ல முடியும். நம்முடைய சக்தி எவ்வளவு, 1, 2, 3, 4, 5, 7 10 கோடி, அதுக்கு மேலே நம்மளால எண்ண முடியாது. அவர் பூலோகத்தில் உள்ள எல்லா விதமான மண் துகள்களை வந்து அவரால் எண்ண முடியும். அடுத்து அதை விட மிக ஒரு உயர்ந்த விஷயம் சொல்லப்படுது, பனித்துகள்களை அவரால் எண்ண முடியும். மண் துகள்களை விட பனித்துகள்கள் இன்னும் சூக்ஷமமானவை, நுண்மையானவை. The particles of snow, it's more soft and subtle than the sand particles. அதை விட சூக்ஷமமானது, அதையும் அவரால் எண்ண முடியும். அந்த அளவிற்கு அமானுஷ்யமான சக்தியுடையவர் அவர். தன்னுடைய அன்ன வாகனத்தில் அங்கிருந்து அவர் தன்னுடைய சத்தியலோகத்திலிருந்து இந்த பூவுலகத்துக்கு அவரால் வந்து அடுத்த நொடி வர முடியும். அவருடைய அன்ன வாகனம் அந்த அளவுக்கு சக்தி உள்ளது. உதாரணமாக ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுடைய கதையில படிக்கும்போது, லீலையில படிக்கும்போது, ஹிரண்யகசிபு லீலை செய்ய அவன் வந்து தபம் செய்யறான். அவனுடைய உடல் முழுக்க வந்து வெறும் எலும்பும் மஜ்ஜையும் தான் இருக்குது. அவனுடைய உடல் உள்ள தசைகள் ரத்தங்கள் எல்லாமே போயிடுச்சு அவனுடைய தபசால. பிரம்மா தன்னுடைய பிரம்மகுண்டத்தில் உள்ள தண்ணியை, பிரம்மலோகத்தில் உள்ள தண்ணியை வந்து கமண்டலத்தில் கொண்டு வரார். தண்ணி அவனுடைய தலையில தெளித்த உடனேயே உடனே அவன் வந்து அந்த புற்றிலிருந்து வெளிப்படுறான். அவனுடைய உடல் வந்து தங்கத்தால் வார்க்கப்பட்ட உடல் மாதிரி இருக்குது. மோல்டன் கோல்ட், தங்கத்தால் வார்க்கப்பட்ட உடல் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சக்தி உள்ளவர் பிரம்மா. ஆனா இந்த சிவனும் பிரம்மாவும் சொல்றாங்க, எங்களை பொறுத்தவரை பகவான் ஸ்ரீ விஷ்ணுடைய குணங்கள், கிருஷ்ணனுடைய குணங்கள் அளவில் அடங்காதவை, எண்ணற்றவை, எங்களுடைய சிந்தனை சக்திக்கும் கற்பனை சக்திக்கும் மிக மிக அப்பாற்பட்டவை, மிக உயர்வானவை. ஈவன் நாங்கள் கூட பல பிறவிகள்ல அவருடைய குணங்களை முழுமையான முறையில் அளவிட வேண்டும் என்று முயற்சி செய்தால் கூட அது முடியக்கூடிய காரியம் கிடையாது. காரணம், அந்த அளவிற்கு மிக உயர்ந்த குணங்கள் உடையவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், விஷ்ணு. எவனாவது ஒரு நபர் பக்தியில ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் தன்னுடைய முதிர்ச்சியின்மையின் மூலமாக, அனுபவமின்மை மூலமாக, கிருஷ்ணரை நான் உண்மையான முறையில் முழுமையிலே புரிந்து கொண்டேன் என்றால், அவன் உண்மையில கிருஷ்ணரை பற்றி புரியவே ஆரம்பிக்கல. காரணம், கிருஷ்ணரை பற்றி முழுமையான முறையில் புரிந்து கொள்வது என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆனா குந்தி மகாராணி மீண்டும் பிரார்த்தனை செய்யறாங்க. ததா பரமஹம்சானாம் முனிநாம் அமலாத்மனாம் பக்தியோகம் இதானார்த்தம் கதம் பஷ்யமேகி ஸ்திரியக. உண்மையில நீ மிகப்பெரிய அமலாத்மாக்களால் மட்டும்தான் புரியப்படக்கூடியவன், எங்களைப் போல சாதாரணமான நபர்களால் புரியப்படக்கூடியவன் கிடையாது, அந்த அளவுக்கு மிக மிக உயர்ந்த குணங்கள் உடையவன் நீ சொல்லி கிருஷ்ணனுடைய புகழை வந்து புகழ்றாங்க. காரணம், கிருஷ்ணனுடைய குணங்கள் அதுபோல மிக உயர்வானவை, அமிர்தமானவை. அப்படி என்ன குணங்கள் பகவான் கிருஷ்ணருக்கு இருக்கு? அப்படி பார்க்கணும்னா நம்ம வந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன் சில புரோவா ஒரு புத்தகத்தில் இருக்கிறார், பக்தி ரசாமிரத சிந்துன்னு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல கிருஷ்ணனுடைய அளவிட முடியாத குணங்கள்ல அது ஓரளவிற்கு நமக்கு விளக்கக்கூடிய அளவிற்கு எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்துல 64 விதமான குணங்கள் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அதுபோல விஷ்ணு சஹஸ்கர நாமத்தை படித்தான் நம்ம பகவானுடைய விதவிதமான குணங்களை புரிந்து கொள்ள முடியும். ராமாயணம் மகாபாரதம் கிருஷ்ண லீலைகளை படைக்கக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணனுடைய ஏராளமான குணங்களை புரிய முடியும். உதாரணமாக கிருஷ்ண லீலை நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் கொண்ட முதல் அரக்கியுடைய பேர் புதனா. இந்த புதனா அரக்கியை கிருஷ்ணர் கொல்லக்கூடிய நேரத்தில் சுகதேவ கோசாமி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய குணத்தை வந்து விளக்கி சொல்றார். ஓ பகவான் கிருஷ்ணரை உலகத்தில் விதவிதமான நபர்கள் விதவிதமான கருணை உள்ளவங்களா இருக்கிறாங்க. உதாரணமா நம்ம சொல்றோம், தமிழ்ல சொல்லும், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளல், கொடுத்து கொடுத்த சிவந்த கரங்கள், கொடுத்து கொடுத்த சிலவர்கள் கையெல்லாம் சிவந்து வரும் அந்த அளவுக்கு தானம் கொடுக்கக்கூடியவர்கள். கர்ணன் வேதத்துல வேத காலத்து கலாச்சாரத்துல அது எதிரியை மன்னிக்கக்கூடியவர்கள், அது மற்றவர்களுக்கு மற்றவருடைய நன்மைக்காக பலவிதமான விஷயங்களோ பொருள் கொடுக்கக்கூடியவர்கள், பொன் கொடுக்கக்கூடியவர்கள், அன்னம் கொடுக்கக்கூடியவர்கள், அல்லது வந்து உடைகள் கொடுக்கக்கூடியவர்கள். ஆனா கிருஷ்ணனுடைய குணத்திற்கு ஒப்பாக யாரையுமே கருத முடியாது. காரணம், ஜீவனுக்கு நாம் அளிக்க வேண்டிய மிகப்பெரிய கருணை என்ன? அதைத்தான் நம்முடைய இஸ்கான் இயக்கத்து மேல மக்களும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்க மக்களுக்கு? நீங்க என்ன உறவு கொடுக்குறீங்க? சோறு கொடுக்குறீங்களா? அன்னம் கொடுக்குறீங்களா? அல்லது வந்து அன்னதானம் பண்றீங்களா? உடை கொடுக்குறீங்களா? வீடு கட்டி கொடுக்குறீங்களா? ஏழைகளை படிக்க வைக்கிறீங்களா? ஒண்ணுமே செய்யல. அப்படி நல்லது பண்றீங்க. காரணம், கட்டுண்ட ஜீவன் அஞ்ஞானத்தால் நினைக்கிறான், இந்த சின்ன பையன் நினைக்கிறான், குழந்தைய நினைக்கிறான், அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் நல்லாப்பா, நல்லாப்பா கிடையாது. இவருடைய கண்ணோட்டத்தில் சாக்லேட் வாங்கி கொடுக்குற அப்பா தான் உயர்ந்தாப்பா. இவருடைய படிப்புக்காக உண்மையிலே பணம் செலவழிக்கிறவர் நல்லாப்பா கிடையாது. இவரை ஒழுக்கத்தில் வந்து சிறந்தவராக மாற்ற முயற்சி செய்யக்கூடிய அப்பா நல்லவர் கிடையாது. இவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக உண்மையான திட்டமிடக்கூடிய அப்பா நல்லாப்பா கிடையாது. சாக்லேட்டு, கள்ள மிட்டாய், எள்ளு மிட்டாய் வாங்கி கொடுக்க அப்பா தான் பெரியப்பா. இதுபோல கட்டுண்ட ஜீவன்கள் நினைக்கிறாங்க, இஸ்கான் என்னப்பா பண்ணுது? நீங்க வைஷ்ணவர்கள் என்ன பண்றீங்க? சமுதாயத்துக்கு சாதம் போடுறீங்களா? சோறு போடுறீங்களா? அன்னம் போடுறீங்களா? ஏழைகளுக்கு உணவளிக்கிறீங்களா? ஒன்னும் பண்ணல. ஆனா உண்மையில ஜீவன் உலகத்தில் பெறக்கூடிய மிகப்பெரிய நன்மை, எவனாவது ஒரு சாது அல்லது பக்தன் அந்த ஜீவனுக்கு உண்மையான ஆன்மீக ஞானத்தை அளித்து அவனை வந்து முக்தியடைய வைத்து விட்டால் அதே போல ஜீவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வரப்பிரசாதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. காரணம், முக்தி அடையக்கூடிய ஒரு மனிதன் ஆன்மீக உலகத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் இவன் எந்தெந்த விஷயங்களா இவன் வேணும்னு கேட்டான, சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. காரணம், ஆன்மீக உலகத்துல துக்கமே இல்லைன்னு சொல்லப்படுது. துக்கமில்லாத ஒரு உலகத்துக்கு வந்து அவனை எடுத்துச் செல்வதற்கு சாதுக்கள் தன்னுடைய சங்கத்தால் அவங்க முயற்சி பண்றாங்க. அதான் சாது சங்கே சர்வசாஸ்திர ஹோய் ஏகமாத்திர சாது சங்க சர்வசக்தி ஹோய். சாதுக்களுடைய சங்கம் மிக மிக முக்கியமானதுன்னு சொல்லப்படுது. ஒரு நொடி சங்கத்திலேயே சாதுக்களுடைய சங்கத்தால அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பலன் வந்து ஒரு மனிதனால பெற முடியும். சாதுக்கள் மனித குலத்திற்கு ஜீவனுக்கு மனிதனெல்லாம் வாழக்கூடிய நேரத்துடைய சங்கத்தின் மூலமாக மிக மிகமாக வைஷ்ணவர்கள் அவனை பௌதிக பிரபஞ்ச வாழ்க்கையிலிருந்து அவனை விடுவித்து ஆன்மீக உலகத்துக்கு அழைத்து சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நன்மை தெரியுமா அந்த சங்கத்தால? காரணம், ஆன்மீக உலகத்துக்கு சென்ற பிறகு உனக்கு பசி கிடையாது, பட்டினி கிடையாது, துக்கம் கிடையாது, இனக்கவர்ச்சி இன்பமோ இனக்கவர்ச்சி துன்பமோ கிடையாது, முதுமை கிடையாது, மரணம் கிடையாது, நம்முடைய இதயத்தில் காமம் குரோதம் போட்டி மனப்பான்மை எந்த விதமான களங்கங்களுமே கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட உலகத்தை அடைவதற்கு ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருக்கணும், அப்படித்தானே? ஆனா அதை அடைகிறது எளிதான விஷயம் கிடையாது. 5000 கோடி சதவத்சர சம்பிரகாமியோ வாயோ ரதாப்பி மனசோ முனி புங்கவானாம். கோடிக்கணக்கான ஆண்டுகள் தன்னுடைய பிராணனை வாயுவை கட்டுப்படுத்திய யோகிகளால கூட தன்னுடைய இதய சுத்தி அடைவது சாத்தியமான காரியம் கிடையாது. காரணம், இதயம் வந்து அவளை எளிதாக கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. கஷ்டமானது நம்முடைய இதயத்தில் உள்ள காம குரோத ஆசைகள், உலகாதியமான ஆசைகள் நம்மளை கட்டுப்படுத்தி பௌதிக உலகத்துக்கு நம்ம மீன் கீழே எடுத்துட்டு வருது. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி சேவை செய்யக்கூடிய நேரத்தில் சொல்பம் அவியசிய தர்மசிய திரா எதையோ முகதோபயா, திரா எதனா விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார். முடிச்சு அவுக்கிற மாதிரி பகவான் சொல்ல, இங்க எனக்கு சிறிதளவுக்கு பக்தி பண்ணா கூட என்னுடைய கருணையால உன நான் விடுவிக்கிறேங்கிறார் பகவான். அந்த ஸ்லோகம் வேதங்கள்ல எந்த ஸ்லோகத்தை எந்த இடத்துலயும் இல்லை. எந்த ஒரு சிறுதேவனும் அப்படி ஒரு ஸ்லோகத்தை சொன்னது கிடையாது. பெண்களோ சூத்ரர்களோ மிலேச்சர்களோ எவன் ஒருவனாலும் சரி, எனக்கு பக்தி செய்தால் அவனை என்னுடைய கருணையால் ஆன்மீக உலகத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. ஸ்ரீமத் பாகத்தில் அதே ஸ்லோகம் வேற மாதிரி சொல்லப்படுது. கிராத கூணாந்திர புலிந்த புல்கச சும்ப யவன ஆதேக, உலகத்தில் எந்தெந்த விதமான கீழ்த்தரமான ஜாதிகள் உண்டோ அவ்வளவு நபர்களும், உலகத்திலே எவ்வளவோ மோசமான கீழ்த்தரமான நபராக கூட இருக்கலாம், அவன் எனக்கு பக்தி செய்தால் என்னுடைய கருணையால் அவனால் ஆன்மீக உலகத்துக்கு கொண்டு போறேன் அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதைவிட மிக மிக கருணையானது இந்த ஸ்லோகத்தில் சுகதேவ கோசாமி சொல்றார். ஓகே, உனக்கு பக்தி செய்து இந்த பௌதிக பிரபஞ்ச கடலை அல்லது வந்து மாயா கடலை மாயை கடலை வந்து ஒருத்தன் கடக்கணும்னு ஆசைப்பட போற நேரத்தில் சம்சார கடலை கடக்கணும்னு இருக்கும், நீ அவனுக்கு உதவி பண்ற. ஆனா பார், பூதனா உண்மையில உன்னை கொல்வதற்காக வந்த, அவனு உன்ட பக்தி செய்வதற்காக வரல, உன்ட பிரார்த்தனை செய்வதற்காக வரல, உன்னுடைய பாதார பந்தங்கள்ல சரணாகதி அடைவதற்காக அவள் அங்க வரல, அதற்கு மாறாக உன்னை கொல்வதற்காகத்தான் வந்தா. தன்னுடைய சனங்கள்ல அவள் வந்து நஞ்ச வந்து தடவி வந்தாள், உனக்கு சனத்திலிருந்து பால் கொடுப்பதன் மூலமாக, பாலோட நஞ்சை நஞ்சத்தை நஞ்சை வந்து கொடுப்பதன் மூலமாக அவள் வந்து உன்னை கொள்வதற்காகத்தான் வந்தார். சோ பூதனா அழகான ஒரு இளம் பெண்ணுடைய உருவத்தை எடுத்து வாரா. அங்க கிருஷ்ணர் வந்து சொல்லப்படுது ஸ்ரீமத் பாகவத்தில், மூடிய விளக்கு போல உள்ளுக்கு நல்ல தீபத்தை கொடுக்கக்கூடிய விளக்கு இருக்கும், அதை வெளிப்படையா மூடி வச்சிருப்பாங்க, அதனுடைய கற்றைகள் அதனுடைய ஒளியுடைய கற்றைகள் எல்லாமே தற்காலிகமான அவர்ல அடைக்கப்பட்டிருக்கும். கிருஷ்ணர் வந்து ஒண்ணு தெரியாத நபர் மாதிரி ஒரு சின்ன கட்டல வந்து உறங்கிட்டு இருக்கிறார். கிருஷ்ணரை வந்து அவள் கொல்லலாங்கிற எண்ணத்தோட கையில எடுக்கிறா, சுற்றுமுட்டு பாக்குறா, தன்னுடைய சனத்துல இருந்து கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கறா, பாலோட விஷத்தை வந்து கொடுக்கறா. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாவனை இங்க உலகத்திலேயே மிகப்பெரிய யோகியான சுகதேவ கோசாமி வந்து புகழப்படுது. உலகத்தில் அப்படி ஒரு நபர் கருணையோட பார்க்கவே முடியாது. உன்னை கொல்ல வந்தா கூட உன்னுடைய மனதில் என்ன தோன்றது, தெரிந்தோ தெரியாமலோ உன்னுடைய ஸ்தனத்தில் உள்ள பால அவள் வந்து ஒரு தாய் என்போட எனக்கு கொடுக்கறதுனால ரசத்தை கலந்து கொடுத்தா கூட அந்த பாவனையை எடுத்துட்டு அவள் கொடுத்த தாய் பாவனையோட நான் நினைவில் கொண்டு உடனே அவருடைய உயிரை மட்டும் அவர் உறிஞ்சி எடுக்கல, உடனே அவருடைய கர்மங்களை அனைத்தையும் எடுத்து உடனே அவருடைய ஆன்மீக உலகத்துக்கு அவள் அனுப்பிடுறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் வந்து எந்த அளவுக்கு கருணை உள்ளவராக வந்து இருப்பார், நினைத்து கூட பார்க்க முடியாத கருணை. அந்த கருணையை அந்த பூலோகத்தில் எவனாலையும் வெளிப்படுத்த முடியாது. அதனால சொல்லப்படுது, மீண்டும் பூதனாவுடைய உடலை எரிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உடல்ல வந்து நறுமணம் வந்திருந்தது. காரணம், கிருஷ்ணனுடைய உடல் அவள் உடல் மேல பட்டதுனால, கிருஷ்ணகத்தினுடைய ஸ்தானத்தில் உள்ள பால் அவள் கொடுத்ததுனால, க்ஷீரத்தை கொடுத்ததுனால அவருடைய உடல் எல்லா விதமான கர்மங்களிலிருந்து விடுபட்டு அந்த அளவுக்கு கருணையுடையவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அது மட்டுமல்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகளுடைய இனிமைகள் உலகத்தில் உள்ள எந்த விதமான ஒரு சிறுதெய்வமோ தேவர்களுடைய குணங்கள் அவர்களுடைய விளையாட்டுகள் திருவிளையாடல்கள்னு சொல்றாங்க, சிவபிரமாண்டிய திருவிளையாடல்கள் அந்த திருவிளையாடல்கள் அந்த திருவிளையாடல்கள் யாருடைய லீலைகளுக்கும் ஒப்பிட முடியாத ஒரு இனிமையானது, மிக மிக இனிமையானது. உதாரணமாக கிருஷ்ணரும் கோபியரும் அவர்கள் வந்து நள்ளிரவுல வந்து நடனமாடக்கூடிய நேரத்தில் பிரம்மாவுடைய ஒரு நள்ளிரவு உடல் நடனமாடுறாங்க. இந்த பூலோகத்துடைய கணிப்பின்படி கோடிக்கணக்கான ஆண்டுகள் வந்து நடனமாடுறாங்க. அந்த நடனம் வந்து அந்த அளவுக்கு இனிமையான முறையில் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அந்த இனிமையை ரசிப்பதற்காக 33 கோடி தேவர்களும் அந்த விரஜபூமியில ஆகாயத்தில் வந்து கூடி நின்று பூமாறி பொழிந்து அந்த நடனத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. சொர்க்கலோக பெண்கள் உலகாதியமான கண்ணோட்டத்தின்படி ஏராளமான இணக்க வரிசை இன்பத்தை வந்து அனுபவித்தார்கள். இந்த உலகத்துல மேலோட்டமான முறையில் ஓரளவுக்கு இனிமையானது இணக்க வரிசை இன்பம். ஆனா அவர்களால கூட இந்த இனிமையை பார்க்கக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணனுடைய சங்கத்துக்காக வந்து ஏங்குறாங்க. காரணம், அழகான கோபியர்கள் கூட நடனமாடக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் நடன கலைப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாமரை போன்ற கைகளால வந்து அவருடைய முகத்தில் உள்ள முகத்துளிகளை வந்து அவர் வந்து தடவி கொடுக்கிறார். அதான் பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த வாய்ப்பு. கிருஷ்ணர் முழு முதற்கடவுளான கிருஷ்ணர் தன்னுடைய கையால வந்து அவருடைய வேர்வை வந்து இப்படி தடவி கொடுக்கிறார். மிக மிக இனிமையான நிலைகள். அதுபோல தந்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போல தந்திரசாலி யாருமே கிடையாது. அதற்கு உதாரணம் முசுகுந்த லீலை, அது காளியவனுடைய லீலை. காளியவன் ஒரு அரக்கன் இருக்கான், அதுபோல பகவானுடைய பக்தர்களும் சில நேரங்களில் ரொம்ப தந்திரமானவர்கள். இந்த காளியவன் அரக்கன் மிக மிக மோசமான கர்மங்கள் உடையவன். அவன் பிறந்த முறையே அதுபோன்ற ஒரு பிறந்த முறை. பொதுவாக வந்து தமிழ் சினிமா படங்கள் ஹீரோ எல்லாம் அப்படிதான் இருப்பான், பிறகுறதே வந்து மோசமான குடும்பத்தை பிறப்பான். காரணம், உண்மையில கர்ம அடிப்படையில் பார்க்கும்போது மிக மோசமான கர்மத்தால் அது காரணமா இருக்கலாம். உதாரணமாக காளியவன் கிருஷ்ணனுடைய எதிரியாக இருக்கிறார். அவர் பிறந்த முறையை பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு ரிஷி அவர் வந்து யது சபைக்கு வருவார், யாதவர்களுடைய சபைக்கு வருவார். அவருடைய உடல் மிக கோணலாக இதா இருக்கும். எது வம்ச அரசர்களும் அமைச்சர்களும் அல்லது பொது ஜனங்களும் கொஞ்சம் அவரை கிண்டல் பண்ணி சிரிச்சிருவாங்க. உடனே அவர் சபதம் எடுப்பார், அவங்க சிரிச்சது தப்பு, அவங்க சிரிச்சதுனால அவமானப்பட்டது அதோட தப்பு. காரணம், இதுதான் ரிஷியே, இதான் உணர்ந்தவன, நான் உடல்ல ஆத்மாங்கிறத உணர்ந்தவன் தானே, பிறகு நீ அவமானப்படாத. இருந்தாலும் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார். அவர் உடனே போய் சொல்லுவார், இந்த யது வம்சத்தவர உண்மையிலே வந்து அழிக்கக்கூடிய அளவு இருக்கலாம் கூட, உண்மையிலே பயப்படக்கூடிய அளவிற்காவது வந்து ஒரு மிகப்பெரிய மகனை வந்து நான் பெற்றெடுப்பேன்னு சொல்லி சபதம் எடுப்பார். அதுக்காக அவர் போய் சிவனை நோக்கி தவம் பண்ணுவார். தவம் உண்மையிலே இப்ப உள்ள விஞ்ஞானிகளை போல, இப்ப உள்ள விஹெச் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு கொடூரமான தவம். இப்படி கொடூரமான தவம் பண்றார். தவம் பண்ணி கடைசியில் பாத்தீங்கன்னா அவருக்கு சக்தி கிடைக்குது, ஒரு மகன் கிடைப்பாங்கிற சக்தி கிடைக்குது. பட் அந்த மகனும் சரியான முறையில் கிடைக்கல. ஒரு யவன அரசன் இருக்கான், யூரோப்ல உள்ளவன், அவன் வேத கலாச்சாரத்தில் உள்ளவன் கிடையாது. அவனுடைய மனைவிக்கு குழந்தைகள் கிடையாது. அவனுடைய மனைவிக்கும் இந்த ரிஷிக்கும் பிறந்தவர் தான் இந்த காளியவன், வேற யாருமே கிடையாது. ஆனா உண்மையில் அவர் வந்து மிக சக்தி மிக்க அரசாகிறார். பௌதிகமான கண்ணோட்டத்தின் மிக பெரிய போர் வீரராக மாறுதார், படைத்தலைவராக மாறுதார். உடனே அவர் ஒரு நேரம் உலகத்தில் உள்ள எல்லா விதமான அரசர்களையும் ஜெயிச்சுட்டு கடைசியில ஒரு வகையில் கிருஷ்ணனுடைய கருணை, அவருக்கு நாரத முனிவருடைய சங்கம் கிடைக்கி, இப்ப சாலை வழியாக செல்லக்கூடிய நாரத முனிவர்கிட்ட அவர் வந்து கேட்கிறார், ஓ நாரத முனிவரே, நீங்க தான் 7-14 உலகத்துக்கும் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, உலகத்தில் உள்ள எல்லா விதமான மக்களை பத்தியும் தெரியும், அவருடைய குணங்களை பத்தி தெரியும், உலகத்தில் உள்ள எல்லா விதமான அரசர்களை பத்தியும் உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க உலகத்திலேயே என்ன ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி மிக்க, என்ன வந்து உண்மையிலே எங்களோட போரிடக்கூடிய அளவுக்கு சக்தி மிக்க அரசன் எவனா இருக்கிறானா அப்படிங்கும்போது அவர் சொன்னார், இருக்கிறார்ப்பா. அவர் சரியான உள்ள சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறார். இவர் அழிக்கிறதுக்கு தான் சரியான சந்தர்ப்பம், இருக்கிறார். உண்மையிலே நீ என்ன, உன் கூட மட்டும் என்ன, உலகத்தில் உள்ள எல்லா விதமான அரசர்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அரசர் இருக்கார். அவனுடைய பேர் வந்து வாசுதேவன். அவன் எங்க இருக்கிறான், பாரத தேசத்துல மதுரா நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறான். நீ உண்மையிலே அவனுடைய வீரத்துக்கு சரியான முறையில தீனி கொடுக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வீரத்துக்கு உண்மையிலே சரியான விளையாட்டுக்களமாக இருக்க வேண்டும் என்றால், நீ என்ன செய்யணும்னா, இந்த சின்ன சின்ன சுட்டி சுட்டி குட்டி குட்டி அரசர்கள்லாம் ஜெயிக்கிற வந்து நேரத்தை வந்து விரயம் பண்ணாத, உடனே மதுரா தேசத்துக்கு போ, இந்த வாசுதேவனோட யுத்தம் பண்ண. ஆனா அதே நேரத்தில் நாரதமுனி எதா இருந்தாலும் பகவானுடைய பக்தர், பகவானை பற்றி பேசும்போது உண்மையிலே உணர்ச்சி பவானில் பகவானுடைய அழக பற்றி வரிக ஆரம்பிச்சிடப்பட்ட. நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்து வெறும் சத்திரிய அரசன் கிடையாது, பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பான். அவனுடைய கண்கள் தாமரை மலர்களை போல பூத்திருக்கும். அவன் 4 கைகள் உருவமுடையவனாக இருப்பான். அவனுடைய கழுத்துல எப்பொழுதுமே மலர் மாலைகள் அலங்கரிக்கும். லட்சுமி ஸ்ரீவத்சகுரியாக அவனுடைய நெஞ்சில் இருப்பான். நீ உலகத்தில் அவன மாதிரி ஒரு அழகான நபரையும் பார்க்க முடியாது. இருந்தாலும் போய் யுத்தம்னு சொல்லி அனுப்பியிருந்தார். உடனே காளியவன் அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மிகப்பெரிய படையை திரட்டிக்கொண்டு மீண்டும் இந்தியாவுக்கு வரான், பாரத தேசத்துக்கு வரான், மதுரா நகரத்துக்கு வரான். அவன் கிருஷ்ணர் கூட யுத்தம் பண்றான். ஆனா கிருஷ்ணன் அங்க தன்னுடைய தந்திரத்துடைய மிக உச்சமான கட்டத்தை வந்து அவர் வந்து நிரூபிக்கிறார். கிருஷ்ணருக்கு அவனை நேரடியாக குலதுக்கு வந்து ஒன்னும் பெரிய விருப்பம் இல்லை. காரணம், அவன் ரொம்ப அயோக்கியத்தனமானவன். அவனோட விண்மையிலே விளையாட்டுத்தனமான முறையில் செயல்படுறார். கிருஷ்ணனை போர்க்களத்தை விட்டு தப்பிச்சு போடுற மாதிரி ஓடுறார். இப்ப காளியவன் என்ன நினைக்கிறான், கிருஷ்ணர் உண்மையிலே தனக்கு பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடுறாரு நினைக்கிறான். உண்மையில கிருஷ்ணர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு மாறாக உலகத்துல பயத்தை கொடுக்கக்கூடிய சிறு தெய்வம் உண்மையில கிருஷ்ணருக்கு பயந்து உட்கார்ந்துருக்கிறான். மரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து பயப்படுது. அதற்கு மாறாக மரணத்தை கண்டு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் பயப்படுறாங்க. இப்ப கிருஷ்ணர் ஓடக்கூடிய நேரத்துல காளியவன் அவரை பிடிக்கிறதுக்காக முன்னால போறான். ஆனா எப்பொழுதும் வந்து கிருஷ்ணருக்கும் காளியவனுக்கும் இடையில ஒரு சிறு அளவுக்கு மட்டும் தூரம் வந்து இருக்கு. இப்ப காளியவன் நினைக்கிறான், இந்த தூரம் தானே இருக்குது, அடுத்த நொடி பிடிச்சிடலாம் நினைக்கிறான். ஆனா அவனால பிடிக்க முடியல. கிருஷ்ணர் தூரத்தை கூட்டவும் மாட்டுக்கிறார். காரணம், தூரத்தை கூடி ஓடிட்டார வச்சுக்கலாம், காளியவன் யோசிப்பான், உண்மையிலே இந்த ஆள் சக்தி மிக்க, இவனை நம்ம பிடிக்க முடியாதுன்னு விட்டுருவான். கிருஷ்ணர் தூரத்தை கூட்டவும் மாட்டுக்கிறார், குறைக்கவும் மாட்டுக்கிறார். ஒரே மாதிரி தூரத்தை வந்து அவர் நிர்வாகம் செய்தே கொண்டு போறார். நல்ல காளியவன் வந்து மீண்டும் 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 போறான். இது நம்மள மாதிரி மாயில உள்ளவங்களுக்கு, இந்த மாயரை என்ன பண்ணுவாங்கன்னா இன்பத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா எப்பவும் இன்பத்தை கொடுக்கற மாதிரி நடிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கை பிறந்ததுல இருந்து கட்டல இருந்து மீண்டும் பிணக்குவியலுக்கு போற வரைக்கும் நம்மளுடைய எண்ணம் அடுத்தனுடைய இன்பம் கிடைக்கும், அடுத்தனுடைய இன்பம் கிடைக்கும், அடுத்தனுடைய இன்பம் கிடைக்கும். ஒரு நாள் கிடைக்காது. கிருஷ்ணர் ஏமாத்தக்கூடிய முறை அதுதான். காளியவன் அப்படி கிருஷ்ணர் ஏமாத்தி ஏமாத்தி கடைசியில வந்து குஜராத்தில் உள்ள கிர்னார் பர்வதத்தில் உள்ள அந்த குகைக்கு கூட்டு போறார். அந்த பர்வதத்தில் மீண்டும் அவருடைய மிகச்சிறந்த பக்தனான முசுகுந்த மகாராஜன் உறங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே மற்றொரு வரம் உண்டு, கண் பார்வையில எல்லாரையும் எரிச்சிருவான் உறக்கத்திலிருந்து. ஏன்னா காரணம் வந்து அவனுக்கு ரொம்ப களைப்பு, அதனால அந்த வரத்தை வாங்கிட்டு வந்து உறங்கிட்டு இருக்கிறார். கடைசியில் முசுகுந்தன் போய் அவர் போர்வை போட்டு படுத்துட்டு இருக்கிறார், கிருஷ்ணர் தான் படுத்துட்டு இருக்கிறார்னு ரொம்ப கோபத்தோட வீர தீர ஆவேசத்தோட அவர் எட்டுறார். அவர் போர்வை விலக்கி பார்க்கிறார், போர்வை விளக்கம் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிடையாது, முசுகுந்தன். முசுகுந்தனுடைய கண் பார்வையாலே உடனே காளியவனை பார்த்த உடனே அது அக்னியில வந்து பசுமாக இறங்கி போயிருந்தான் காளியவன். சோ கிருஷ்ணனுடைய தந்திரங்களும் மிக மிக இனிமையானவை. அதுபோல கிருஷ்ணனுடைய மனக்கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு நம்மை ஒப்பிடக்கூடிய நேரத்தை கோடிக்கணக்கான அளவிற்குடையது. அதுக்கு மீண்டும் சுகதேவ கோசாமி ஸ்ரீமத் பாத்ல மற்றொரு ஸ்லோகத்தில் சொல்றார், துவாரகா நகரத்துடைய ஐஸ்வர்யங்களை அவர் விளக்கக்கூடிய நேரத்தில் ஐஸ்வர்யங்கள் அந்த மாதிரி இருக்குது, 10108 அரண்மனைகள் இருக்குது, ஏராளமான கோபிகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு அரண்மனையுமே வந்து பளிங்கால செய்யப்பட்டிருக்கு, அவருடைய கதவுகள்லாம் தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு, அதன் உள்ளுக்கிருந்து வரக்கூடிய அக்ரூர வாசனை சாம்பிராணி வாசனையும் மிகப்பெரிய மேகம் மாறி வருது, அந்த அளவுக்கு சாம்பிராணி போடுறாங்க. எங்குமே நறுமணம் கலந்த விஷயமா இருக்கு. அங்க அந்த அரண்மனையில மிக அழகான பெண்கள், மிக அழகான ராணியர் இருக்கிறாங்க. அப்ப சுகதேவ கோசாமி அந்த இடத்துல சொல்றார், இந்த அழகான ராணிகள் உண்மையிலே அந்த அளவுக்கு அழகுள்ளவர்கள், அந்த அழகை பார்த்து உண்மையிலே உலகத்தில் மிகப்பெரிய சக்தி மிக்க நபர்களான சிவன், பிரம்மா, மன்மதன் கூட உண்மையிலே வந்து இணக்கவர்ச்சி ஆலைக்கு ஆசைக்கு உள்ளாகிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே சிவன் சாதாரணமான முறையில் இணக்கவர்ச்சி ஆசைக்கு உள்ளாக மாட்டார், பிரம்மாவுடைய எளிதான முறையில இணக்கவர்ச்சி ஆசைக்கு உள்ளாக மாட்டார், மன்மதன் உலகத்திலே அழகானவன் அவன், அவனு சாதாரணமான முறையில் இணக்கவர்ச்சி ஆசைக்கு உள்ளாக மாட்டான். ஆனா அங்க சுகதேவ கோசாமி சொல்றார், உண்மையில வந்து அங்க இருக்கக்கூடிய துவாரகாவில் உள்ள கிருஷ்ணனுடைய அரண்மனையில் வாழ்ந்த கோபியனுடைய அழகை ஒப்பிட்ட பார்த்தா இவனெல்லாம் உண்மையிலே இணக்கவர்ச்சி ஆசைக்கு உள்ளாயிருவாங்க. ஆனா இந்த ராணியர் அனைவருமே ஏகாந்தமான முறையில கிருஷ்ணருக்கு மிக நெருக்கமான முறையில் சேவை செய்தாலும் கூட கிருஷ்ணனுடைய புலன்களை வந்து அவர்களால் வந்து அசைக்க முடியல. காரணம், உலகத்திலேயே இறுதியான முறையில் பூர்ணமானவர், புலனடக்கம் உள்ளவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அவர்களால் எதுவுமே செய்ய முடியல. கிருஷ்ணர் அவர்களுடைய பாவனைக்கு இணங்கி, அவர்களுடைய மாதிரிய பாவனைக்கு, மனைவி பாவனைக்கு இணங்கி தன்னை வந்து அங்க ஒரு கணவராக அவர் வந்து அபிநயம் செய்கிறாரே தவிர, உண்மையில வந்து பௌதிக உலகத்தில் உள்ள ஒரு ஆண்களைப் போல, கணவர்களைப் போல இணக்கவர்ச்சி ஆசையால் வந்து அவர் அங்க கிரகஸ்த ஆசிரமத்தில் குடும்ப வாழ்க்கையில வந்து வாழவில்லைன்னு சொல்லி சுகதேவ கோசாமி சொல்றார். இதுபோல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய குணங்கள் ஆனந்தமானவை. இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்ரீல பிரபுபாதால அமைக்கப்பட்டதை ஒரே குறிக்கோள், கிருஷ்ணனுடைய நாமத்தை பரப்புவது, கிருஷ்ணனுடைய புகழ்களை பரப்புவது, கிருஷ்ணனுடைய லீலைகளை பரப்புவது. அது வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வருது. அதில் இந்த நேரத்தில் பக்தர்கள் கிருஷ்ண முழுமுதற் கடவுள்னு சில பிரபுபாத புஸ்தகம் எழுதுகிறார், அந்த புஸ்தகத்தை படித்து மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் போன்ற நூல்களில், விதவிதமான நூல்களில் மீண்டும் 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 பல இடங்களில் கிருஷ்ணனுடைய, ராமருடைய குணங்கள், முழுமுதற் கடவுளுடைய குணங்கள் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. அதை படிக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் நம்ம உயர்ந்த இன்ப ஆன்மீக இன்பத்தை அடைய முடியும். இதற்காக தான் மனித வாழ்க்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை உண்மையிலே பிரம்மா, சிவன் போன்ற மிகப்பெரிய நபர்கள் கூட பண்ணும்போது பல நேரங்களில் சொல்லப்படுது, சுகதேவ கோசாமி வேடிக்கையா பார்க்கிறார், மிகப்பெரிய நபர்களான சிவன், பிரம்மா இந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பூவுலகத்தில் உள்ள ஒன்றுக்குமே உதவாத, எந்த விதமான விஷயமும் தெரியாத, நாயை விட கேவலமான வாழ்க்கை நடத்தக்கூடிய இந்த மனிதனுக்கு மட்டும் இந்த விஷயத்துல கவர்ச்சி இல்லையேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறார். பைத்தியகரத்தனமான இவனுக்கு இதுல ஆர்வம் இல்ல. காரணம், கிருஷ்ண லீலைகள் ஒரு மனிதனுக்கு இதயம் வந்து, நம்மளுடைய இதயம் வந்து பௌதிக வாசனையால எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அப்படி அக்னி மாதிரி இருக்குது. காலையில் 8:30 இங்க இருந்து காட்பாளர் இருந்து வெளூரை பார்த்து பைக்ல வேகமா போறக்கூடிய ஒரு மனுஷனை பிடிச்சி அவனுடைய இதயத்துல என்ன இருக்குன்னு ஒரு மெஷினை வச்சு ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. பணம் வேணும், புல் வேணும், பொண்டாட்டிக்கு பிரச்சனை, பிள்ளைக்கு பிரச்சனை, ஸ்கூல் ஃபீஸ், முதுகுவலி, பேக் பெயின், தலைப்பெயின், அவனுடைய இதயத்தில் அத்தனை விசாரணைகள். நான் போன வாரம் அங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், நிச்சயதாமல வீடு, அங்கே பொண்ணு மாப்பிள்ளையும் எல்லாம் சொந்தக்காரங்களாம் நிற்கிறாங்க. நாங்கள் பின்னால் ஒரு தனி ஒரு ரூமில் பிரசாதம் சாப்பிட்றோம். அங்கேருந்து ஃபோட்டோகிராஃபர் சத்தம் மட்டும் எனக்கு கேட்குறது, ஒரு முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை கூட ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பிற ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பிற ரெண்டு பேர் மீண்டும் மீண்டும் சொல்லலாம், ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். எனக்கு சாப்பிடும் போது என்ன வருது, இந்த பௌதிக ஒருத்தர் எவனுக்கு மகிழ்ச்சியே கிடையாது, அவளுக்கு ஒருத்தர் சுமையில பண்ண மாட்டான், அவ்வளவு கஷ்டப்பட்டு சுமையில கொண்டு வர வேண்டியிருக்கு இதயத்தில் அவ்வளவு எண்ணங்கள். போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது கூட
ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, இபி ஃபீஸ் கட்டணுமே, டாக்டர் நீ கூப்பிட்டு வர.
ஸ்மைல் வரமாட்டேங்க. ஸ்மைல் 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 தான் பௌதீக உலகம். அதுக்கு மாறாக ஆன்மீக உலகத்தில் இது போல எல்லாருமே புண்டகை பூத்த முகத்தோட இருப்பாங்க. காரணம், முழுமுதற்கடவுளான கிருஷ்ணனுடைய உதடுகள்ல எப்பொழுதுமே புன்முறுவல் இருக்கு. அந்த புன்முறுவலை பார்த்து ரசிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆன்மீகவாதிகள் ஆன்மீக உலகத்தில் ஆன்மீகவாசிகள் இருக்கிறாங்க. சோ அந்த உலகத்துக்கு இந்த லீலைகள் ஒரு மனிதனை அழைத்து செல்லும். அதனால இதயத்துல முதல்ல வந்து சம்சார தாபான பகவானுடைய இந்த லீலைகள் குணங்கள் நம்ம கேட்கக்கூடிய நேரத்தில் இதயத்தில் உள்ள அந்த தீய வந்து, உலகாதியமான தீய வந்து அந்த வெப்பத்தை வந்து தகிக்கும், அது வந்து மீண்டும் அணைக்கும், அவனுடைய அந்த வெப்பத்தை வந்து தணிக்கும். அடுத்து மீண்டும் சொல்லப்படுது துஷ்டி, அதுக்கப்புறம் வந்து திருப்தி உள்ளவனாக மனிதன் மாறுவான், சாந்தி உள்ளவனாக மாறுவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு திருப்தி கிடைக்கும். சும்மா சொல்லலாம் போதும் என்ற மனதே பொன் செய்யும் மறந்து, அந்த மறந்த மனசை கொண்டு வரது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அதுக்கப்புறம் அவன் உலகாதிமான விஷயங்களை பெருசா பொருட்படுத்த மாட்டான். மானம் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, ஏழ்மை வந்தாலும் சரி, பணம் வந்தாலும் சரி, அல்லது வயோதிகம் வந்தாலும் சரி, இளமை வந்தாலும் சரி, பொருட்படுத்த மாட்டான். இறுதியில அவனுக்கு துஷ்டி புஷ்டி மிக உயர்ந்த ஆன்மீக பேரின்ப வல்லம் கிடைக்கும். அது பேர் தான் வந்து பிரேமம். அந்த பிரேமத்தை அவன் அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் ஆடுவான், பாடுவான், பொதுமக்களுடைய கண்ணோட்டத்தில் பைத்தியக்காரனை போல செயல்படலாம். அவனுடைய கண்கள் வந்து பகவானை பற்றி பேசும்போது கண்கள், அது பகவானை பற்றி பகவானை பார்க்கும்போது, அது பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது அவனுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகும். அவனுடைய உடலில் உள்ள ரோமங்கள்லாம் வந்து மயிர்சில் இருக்கும். அவனுடைய தொண்டை வந்து தொடர்ச்சியாக பேச முடியாது, பகவானை பற்றி பேசும்போது அன்பால வந்து அடைத்துக்கிடும். அவனுடைய உடல் வந்து சில நேரத்தில் நீளலாம், சில நேரத்தில் ஒல்லியாக மாறலாம், சில நேரத்தில் பருமனாக மாறலாம். இந்த அளவுக்கு மிக உயர்ந்த இன்பத்தை வந்து பக்தனால் அனுபவிக்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த பௌதிக உலகத்தில் ஏதாவது ஒரு நபரால அந்த மாதிரி இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? ஓ, நான் உலகத்திலே கோடீஸ்வரன், கண்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் 24 மணி நேரம் கண்ணீர் ததும்ப ஆனந்த குளிரோட அவனால் வாழ முடியுமா? முடியாது. அவனால ஏதாவது ஒரு நபரை பத்தி அன்போட முறையில் பேசும்போது தொண்டை வந்து கனகனக்குமா? முடியக்கூடிய காரியம் கிடையாது. அந்த ஆன்மீக பேரின்ப உள்ளத்தை வந்து பக்தரால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதுக்குதான் நம்ம வந்து பக்தி செய்யறோம். இதுதான் கிருஷ்ண பக்தியுடைய மகத்துவம். இந்த தேர்தலுக்கு மீண்டும் பேசலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாரகி. கேள்விகள்? பகவான் எல்லா வகையிலையும் பூர்ணமானவர். எந்தெந்த வகையில துறவரமும் அவருடைய துறவரமும் பூர்ணமா இருக்கு. அவருடைய துறவரம் பூர்ணமா இருக்கிறதுனால்தான் ஜீவனுடைய இயல்பான தன்மை கண்டிப்பா அவருக்கு பக்தி செய்தே ஆகணும். அவனுக்கு வேற உண்மையில வேற எந்த விதமான ஆங்கிலத்தை சொல்ல ஆப்ஷன், அவனுக்கு வேற எந்த விதமான வழியுமே கிடையாது. ஏன்? காரணம், எல்லாமே கிருஷ்ணனுடைய சொத்துக்கள். இந்த ஜீவனும் கிருஷ்ணனுடைய மகன் தான். இந்த பௌதிக உலகம் கிருஷ்ணனுடைய உடல் உலகம் தான், அவருடைய சொத்து தான். வேற வழியே கிடையாது. ஜீவன் கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு பக்தி செய்தே ஆகணும், கிருஷ்ணருக்கு தான் எல்லாத்தையும் அர்ப்பணித்தே ஆகணும். பட் கிருஷ்ணர் அந்த அளவுக்கு துறவரம் உள்ளவராக இருக்கிறார், ஜீவன் அவருக்கு பக்தி செய்யலாம் கூட அவர் அதை பொருள்படுத்த, அதை தவறாக எடுக்கல, அதற்காக பழிக்கு பழி வாங்கல. அது ஒரு பெரிய குணம். ஆக்சுவலா நம்முடைய சொத்தை மத்தவன் அனுபவிக்கிறான், அனுபவிச்சுட்டு அவன் சொல்றான், ஏ நீ கடவுளா, அது உனக்கு நான் வந்து பக்தி செய்யணுமா என்ன, உனக்கு சரணாகதி அடையணுமான்னு சொல்றான். இந்த பூலோகத்துல பாக்கலாம், மைக்க புடிச்சு பேசுறான் பாக்கலாம், கடவுள் எங்க இருக்கிறார், கிருஷ்ணர் எங்க இருக்கிறார், ராமர் இந்த காலேஜில் படிச்சாரா, அந்த கல்லூரியில் படிச்சாரா, தாகம் சோடாப்பட்ல குடிச்சிட்டு மீண்டும் பேசு. வாலி எப்படி கொள்ளலாம், பின்னால் இருந்து கொள்ளலாமா, முன்னால் இருந்து கொள்ளலாமா? பகவத்கீதையில சொல்றார், ஒவ்வொரு நேரமும் அகம் அகம் அகம்ங்கிற வார்த்தையை வந்து கிட்டத்தட்ட 300 நேரம் பயன்படுத்துறார். ஏன் அந்த அளவுக்கு ஒரு அகங்காரம் உடையவராக வந்திருக்கிறார்? காரணம், கிருஷ்ண பகவத்கீதையில் அகங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்திருப்பார். அகம் சர்வசி பிரபவோ மீண்டும் வந்து சர்வதர்மான் பரித்தேஜ அகம் நான்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துறார். ஏன் அப்படி செய்யறார்? பட் இந்த அளவுக்கு ஜீவங்களை அஞ்சானத்தால் அவருக்கு வந்து தவறு செய்தால் கூட பகவான் வந்து இந்த அபராதத்தை பெருசாக வந்து பொருள்படுத்துறார். அதுக்கப்புறம் ஜீவனுடைய ஆதாரத்துக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் கொடுத்துட்டு இருக்கிறார். உள்ள பெரிய பிரம்மாண்டமான உலகம் அவருடைய சொத்து. பூமி ரபோ நலோவாயு ஹம்மனோ புத்திரி ஏபச்ச, இந்த உலகத்துல அவருடைய புகழ்கள் பேசப்படாம, அவருடைய குணங்கள் வந்து பாராட்டப்படாம, யார் யாருடைய குணங்களோ பாராட்டப்படுது புகழப்படுது. இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து அவர் பொருள்படுத்தாதவராக இருக்கிறார். இந்த அளவுக்கு உயர்ந்த குணங்கள் உள்ள நபரை யாரால பார்க்க முடியும்? அதனால அவருக்கு வந்து காரணம் வந்து இதுல கூட பச்சுதல் இல்ல. காரணம், தன்னிலே இன்பம் காணக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் ஒரு வகையில கிருஷ்ண பக்தி கொஞ்சம் கஷ்டமானது. காரணம், அவர் தன்னிலே முழுமையான முறையில் பூர்ணமாக இருக்கிறதுனால எந்த விதமான எளிமையான உடனடியாக அதான் விஷ்ணு பக்திக்கும் கிருஷ்ண பக்திக்கும் சிவபக்திக்கும் இடையில வித்தியாசம் என்ன அப்படிங்கிற சுகதேவ கோசாமி சரியந்த பாரதத்தை சொல்லும் போது அதான் சொல்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, உடனடியாக வந்து கிருஷ்ணரை வந்து விஷ்ணு வந்து நம்ம பக்கம் கவர முடியாது, நம்முடைய பக்தியால் அவரை உடனே நம்ம பக்கம் ஆகர்ஷணம் பண்ண முடியாது. ஒரு வகையில சொல்பம் பிஎஸ்சி தர்மசிய கொஞ்சம் பக்தி செய்தா கூட நான் வந்து உடனே வந்து உன்னை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். பட் சுத்த பக்தி அவர் எளிதாக கொடுக்கறது கிடையாது, முழுமையான முறையில் நம்ம உடனே அவர் அங்கீகாரம் பண்றது கிடையாது. அவர் முழுமையான முறையில் நம்மளை வந்து எப்ப அங்கீகாரம் பண்றார், பலவிதமான சோதனைகளுக்கு அப்பால் உண்மையிலே வந்து. காரணம் அவருக்கு எந்த விதமான பற்றல் இல்லாமல் உடனே அவனால கவரப்பட போறது கிடையாது. உண்மையிலே உன்னுடைய ஆன்மீக குணங்களை, கிருஷ்ண பக்தி குணங்களை, வைஷ்ணவ குணங்களை முழுமையான முறையில் நீ வளர்க்காத பட்சத்துக்கு அவர் உன்பால் கவருவதுங்கிறது வந்து பொதுவாக சாத்தியமான காரியம் ஒன்று கிடையாது. கவரப்படுறார், பட் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளை வந்து இதயத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் கவரப்பட போறது கிடையாது. ரொம்ப காலமாகும், ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவர் பூர்ணமானவர். காரணம் அவருக்கு எது மேலேயும் பரிசல் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் மேலாம் அவருக்கு பரிசல் இல்லை. இந்த உலகத்தில் பார்க்கலாம் சில நேரங்களில் நம்மளை போன நபர்கள் ஒரு நொடி யாராவது நம்மளை ஒருத்தர் போனோம்னா ரொம்ப பிடிச்சு போயிடும், உடனே நம்மளை அவருடைய நண்பராக மாற்றிடுவோம். பட் கிருஷ்ணன் அவ்வளவு ஈஸியாக முடியாது. நீ ஒரு மாசம் முகழ்ந்து ரெண்டு மாசம் முகழ்ந்து போறோம் உண்மையிலே வந்து அந்த புகழை உண்மையிலே புரிந்தவனா வாழ்றியா, உண்மையிலே நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறியா, உண்மையிலே அந்த விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறியா புரிஞ்சிருக்கிறியா அதன்படி வாழ்றியா, எல்லாத்தையும் போட்டம் போட்ட மாதிரி பகவான் சோதனை பண்ண மாதிரி தான் அவர் வந்து சோதிக்கிறார். மீண்டும் எதிர்காலத்தில் மீண்டும் இந்த நட்பை வந்து நீ மாத்த மாட்டியா, சோ பல விதமான விஷயங்கள் அதுக்குதான் நம்மளை பக்தனை ஏத்துக்கிறார். அது வரைக்கும் அவர் பக்தன், அதனால தான் இந்த முறை ஏற்பாடு செய்யப்படுது. பக்தி செய்யறதுக்கு முதல்ல கிருஷ்ண பக்திக்கு முன்னால முதல்ல வந்து குரு சம்பிரதாயத்தில் தீட்சையை வாங்கி அப்புறம் பக்தியில வந்து நீ வந்து பயிற்சி அளிக்கப்பட்டு மீண்டும் வந்து பயிற்சியில முற்று பெற்று நீ வந்து ஆன்மீகங்களுடைய கருணைக்கு மாத்திரமான மரண பிறகு மீண்டும் உடனே கிடையாது, மீண்டும் தன்னுடைய நித்திய சகாக்கள் எங்கேயாவது இடத்துல லீலை பண்ணாங்கன்னா அந்த நித்திய சகாக்களுடைய சங்கத்துக்கு ஒன்று அனுப்பி அங்க மீண்டும் உன்னுடைய பக்தி எப்படி இருக்குங்கிற முறையெல்லாம் பார்க்கப்பட்டு பொதுவாக நீ ஆன்மீக உலகத்துக்கு போகணும். சிவபக்தி மாதிரி முருகபக்தி மாதிரி உடனடியாக விஷயம் நடக்கப்படுறது. முழுமையான முறையில் பூர்ணமானவர், பற்றல் இல்லாதவர். அந்த பற்று இல்லாத நபரை பற்றுடைய நபராக மாற்ற வேண்டியது உன்னுடைய குணம், அதான் உன்னுடைய வல்லமை இருக்கு. ஒரு பையன் சொல்ல எனக்கு சாப்பாடே வேண்டாம், அந்த மாதாஜியுடைய திறமை மிக சூப்பரா சமைச்சு அருமையான முறையில் சமைச்சு அவர் நல்லா சாப்பிட வைக்கணும். அது மாதிரி அவருக்கு எது வேலையும் பரிசு இல்லை. அவர் சங்கரராக வரக்கூடிய நேரத்தில் அவர் வந்ததே முழுக்க முழுக்க வேறு விதமான காரணத்துக்காக வந்தார். அவர் சங்கரராக வரும்போது எதற்காக தான் வந்தார், மக்களை வந்து விஷ்ணுடைய பாதார வந்தங்கள்ல இருந்து விலக்கி எடுத்து செல்லணுங்கிற எண்ணத்தோட தான் அவர் பூலோகத்துக்கு வந்தார். அவர் செய்த பெரும்பான்மையான பிரச்சாரம் மனிதனை வந்து விஷ்ணு பக்தியிலிருந்து விலக்கி செல்லக்கூடிய மாதிரி தான் அவருடைய பிரச்சாரம். உதாரணமாக ஸ்ரீமத் பாகவத்துக்கு அவருடைய சிஷியர்கள் வந்து பொருளரடி இருப்பாங்க போதையானந்தினி காமெண்ட்ரின்னு சொல்லி, அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றி மாற்றி எழுதி கிருஷ்ணனுடைய பக்தியை பற்றி அவங்க விலக்கி தான் கொண்டு போவாங்க. அதான் அவருடைய மொத்த குறிக்கோளே. காரணம் ஜீவன்கள் வந்து கிருஷ்ணனுடைய பாதாரங்களிலிருந்து விலக்கி கொண்டு மாறுவார். பட் அதே நேரத்தில் சங்கர சில நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்கிறார். ஆழமான முறையில் அவர் பார்க்க போனால் மீண்டும் விஷ்ணு பக்தியை வந்து அவர் வந்து நமக்கு வந்து போதிச்சிருக்கிறார். கண்டிப்பாக அவர் வந்திருக்கும் போது மீண்டும் இந்த பட்டை நம் இந்த புன்றங்கம் தான் போட்டிருக்கிறார். முழு சுதந்திரம் உடையது. யா கிருஷ்ணன் வந்து மிக மிக முழு சுதந்திரமானவர், எந்த விஷயத்தாலையும் கட்டுப்படுத்தப்படாதவர். அதுக்கு மிக முக்கியமான லீலை ராசலீலை. ராசலீலையில் அவர் கோபியர் கூட நடனமாடக்கூடிய நேரத்தில் அவ்வளோ அழகான பெண்கள் நடு இரவு அவருக்காகவே தன்னை அர்ப்பணித்த பெண்கள். அதுவும் வந்து அர்ப்பணித்த பெண்கள்னா இந்த பூலோகத்தில் உள்ள பெண்களோ ஆண்களோ மாதிரி கிடையாது. இந்த பூலோகத்தில் உள்ள பெண்கள் வந்து ஆண்கள் தன்னை அர்ப்பணிக்கிறாங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டருக்காக, காருக்காக, அந்தஸ்துக்காக, வீட்டுக்காக. இந்த பௌதிகுலத்தில் உள்ள ஆண்கள் ஒரு முதலாளிட்ட தன்னை அர்ப்பணிக்கிறாங்கன்னா பணத்துக்காக, செல்வத்துக்காக. அந்த மாதிரி கோபியர் உண்மையிலே முழுக்க 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 பக்திக்காக, கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. தங்களுடைய சந்தோஷத்துக்காக கிடையாது, அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு சந்தோஷம் வேணுங்கிற எள்ளளவு இன்னும் கிடையாது. கிருஷ்ணனுடைய சந்தோஷம் வந்து தங்களுடைய துக்கத்தில் இருக்குன்னா கோடிக்கணக்கான துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள பக்தராக அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட கிருஷ்ணன் நிரூபிப்பதற்காக கண்டிப்பா அவங்களுடைய பக்திக்கு வந்து அவர் வந்து பதிலளிக்கிறார். கோவியருடைய பக்தியை பற்றி பேசும்போது கிருஷ்ணன் சொல்றார்,
உங்களுடைய பக்திக்கு ஈடு இணையே கிடையாது, அதுக்கு திருப்பி என்னால கொடுக்கறதுக்கு ஏண்டே எதுவுமே இல்லைங்கிறார். சோ ஒரு பக்கம் கிருஷ்ணன் அந்த குணத்தை பக்தி பாவனைக்காக உடனே மதிப்பு கொடுக்கிறார், அவருடைய குணம் வெளிப்படுது. இருந்தாலும் அந்த பக்தியை ஏத்துக்கிறதே ஏத்துக்கிடாத அவருடைய கையில இருக்குது. அவர் விருப்பப்பட்டா ஏத்துக்கலாம், விருப்பப்படலாம் ஏத்துக்கலாம். திடீர் என்ன பண்ணிடுறார், அவங்களுடைய சங்கத்தை விட்டு அவர் முழுமையான முறையில் வந்து போயிருந்தார். அவர் கடைசியில் வந்து அவர் முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒண்ணும் சிவனையோ பிரம்மாவையோ அல்லது 33 கோடி தேவர்களையோ கூப்பிட்டவனும் முடிவெடுக்கிறது கிடையாது. உதாரணமா உனக்கு வந்து நம்முடைய ஜீவ கிருஷ்ண பக்தர்களுக்கு வந்து நம்ம வந்து மீண்டும் கருமிகளாக இருக்கும்போது பலவிதமான கர்மங்கள் இருந்திருக்கும். எல்லா சிறுதெய்வங்களும் அந்த கர்மங்களை கட்டுப்படுத்துது. இவன் ஜோம் பண்ண ஆரம்பிச்சதுதான், பகவான் சரணாகதி ஆரம்பிச்சதுதான். அவருன்னு கிருஷ்ணன் ஒண்ணும் மகேந்திரனுக்கோ இந்திரனுக்கோ திக் பாலவர்களுக்கோ போன் அடிச்சு இப்படி மாதவ வந்து பக்தனா மாறிட்டார், இந்த கர்மத்தை எடுத்துலான்னு அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதர்மான் பரித்தேஜமா மேகம் சரணவருக்கு தன்னுடைய சொந்த பாவனைகள் அவர் எடுத்துருந்தார். ஒன்னும் போன் பண்ணி கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி செய்யலாமா செய்யலாம் அவர் தான் முழுந்த இருக்கட்டும். யார் அவரை கேட்க முடியாது. வைஷ்ணரால் வந்து நேரடியான அவர் வந்து அதான் மீண்டும் அஜாமனுடைய கதை. யதார்த்த கர்மத்தின் விதிமுறைகளின்படி வேத விதிமுறைகளின்படி அஜாமன் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர். அது கர்மத்தின் விதியாதுதான், கர்மத்தின் அதிபதி முடியல, அவன் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர். யதார்த்தம் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவர். காரணம் வந்து வேத கட்டளை வேதத்தை எழுதியவரே கிருஷ்ணர் தான். அவருடைய விதிகளின்படியே அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன், அவர் தான் அந்த ரூலை வச்சது. ஆனா என்னுடைய நாமத்தை சொன்னதுனால அது இருக்கட்டுமா, அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம சொன்னது அதெல்லாம் மற்ற ஆட்களுக்கு பாத்துக்கலாம். நாமம் போட்டவன் இருக்கு ஒரு பக்கம், அது இருக்கு, நோ ப்ராப்ளம். சொல்ல அங்க யாரும் அவரை கேட்கவும் முடியாது. எதுக்கு வந்து நீதான் அந்த நியமத்தை எழுதி வச்ச, மக்களுடைய பொருளை திருடக்கூடியவன், உபச்சாரி கூட உறவு வைத்தவன் நரகத்துக்கு தான் போனான், எதுக்காக போனது அப்படி கேட்டா மீண்டும் கேப்பார். கடைசியில ஏகேலே ஈஸ்வர கிருஷ்ண ஆராசிய, கடைசியில எல்லாத்துக்கும் நான் தான் மாலிக் மௌலாளி, நான் சொன்னதான் சட்டம், வேணா பின்பற்று வேணா போயிட்டே இருதான் விஷயம். இதை ஒண்ணும் இன்னும் ஆர்கியூமெண்டோ இதோ ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் பல புண்ணியங்கள் பண்ணியிருப்பாங்க, தர்மசாலியா வாழ்ந்திருப்பாங்க, இப்படி இருந்து எங்களுக்கு ஒன்னும் கொடுக்கலையே. யார் சொன்ன அயோக்கியனாலும் என் பக்தனா இருந்தான சொன்னேன், அபிஷத்து சுதராசாரோ பஜதேமா மன்னனியப்பா, அயோக்கியனா கூட இருந்துட்டு போட்டோம்பா, என் பக்தனா இருந்தா பரவாயில்ல. அவர் சொல்லார் அபிஷத்து சுதராசாரோ பஜதேமா மன்னனியப்பா சாதுரி ஏவச மன்னவியக, சில அயோக்கியனா இருந்தா கூட பரவாயில்ல, நாமம் போட்டிருக்கான், அவன் பேர் சாது. ஓஹான் சொல்லு, நமக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடாது. பட் கிருஷ்ணன் வந்து இது மூலமா என்ன சொல்ல வரா, கடைசியில் அவர் முழு சுதந்திரமானவர், அவர் அவர் நினைச்சா என்ன வேணாலும் மாத்தலாம். வித்தியாசம் இருக்குது. இப்ப கிருஷ்ணனுடைய நாமங்கள் பல இருக்குது. இப்ப அஷ்டபதி இருக்கு, அப்புறம் வந்து கிருஷ்ணாஷ்டகம் இருக்கு, அஷ்டபதி இருக்குது, கோவிந்த நாம ஸ்தோத்திரம் இருக்குது, கிருஷ்ண காயத்ரி இருக்கு. எல்லாமே இருந்தா கூட இந்த கலியுகத்தை பொறுத்த மட்டுக்கு வேதங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா கிருஷ்ணனுடைய இந்த நாமங்கள் அடங்கிய மந்திரம் தான் சொல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற சொல்ல பற்றி தப்பு கிடையாது, இந்த பிரதானமான முறையில் இதை சொல்லணும்னு சொல்லப்படுது. காரணம் ஒவ்வொரு யுகத்துக்கும் வேதங்கள் சரியான முறையில் வந்து ஒரு பரிந்துரையை வந்து கொடுக்கு. நம்ம வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் மிக முக்கியமாக நாராயணனுடைய நாமமோ கோவிந்தனுடைய மற்ற நாமங்களையோ விட கிருஷ்ணனுடைய இந்த நாமத்தை பிரதானமான முறையில் உச்சரிக்கணும். கிருஷ்ணனுடைய நாமங்களை உச்சரிக்கும் போதே பலவிதமான மனோபாவனைகள் இருக்கு. உதாரணமா கிருஷ்ண காயத்ரியை சொல்லும்போது கிருஷ்ணனை வந்து நம்ம தியானம் பண்றோம், கிருஷ்ணனுடைய உடல்லக கிருஷ்ணனுடைய லீலைகளை வந்து தியானம் பண்றோம். அடுத்து விஷ்ணு சாஸ்திர நாமம் படிக்கும்போது கிருஷ்ணனுடைய விதவிதமான குணங்களை வந்து செயல்படுத்துறோம். பட் ஜீவனுடைய இறுதியான குணம் கிருஷ்ணரை அன்பு செய்யறதுக்காக அவன் வாய்ப்புக்காக வந்து இயங்கணும். கிருஷ்ணனுடைய குணத்தை புரிஞ்ச பிறகு குணத்தை புரிஞ்சுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்தது அர்த்தம் கிடையாது. உண்மையிலே கிருஷ்ணனுடைய குணத்தை அவன் புரிஞ்சிருந்தாங்கன்னா கிருஷ்ணரை வந்து அன்பு செய்வதற்காக முயற்சி பண்ணுவான். சோ ஹரே கிருஷ்ண மந்திரத்துல அந்த மூன்று விதமான வார்த்தைகளில் இறுதியான பொருளை என்னன்னா கிருஷ்ணான பகவானுடைய நாமத்தை சொல்ல, ஹரேனா ராதையுடைய பேரை சொல்ல, அல்லது ராமானா பலராமுடைய பேரை சொல்ல. இந்த பெயர்களை சொல்வதன் மூலமாக காரணம் ராதையும் பலராமரும் கிருஷ்ணனுடைய மிக முக்கியமான பிரதானமான சேவர்களாக வந்து இருக்கிறாங்க. பலராமர் ஆன்மீக சேவைக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறார், ராதை ஆன்மீக தேவைக்கு ஆன்மீக சேவைக்கு கிருஷ்ணனுடைய சேவைக்கு தேவையான இன்பத்தையும் ஆன்மீக இன்பத்தையும் வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடியவளா இருக்கிறார். சோ இந்த மூன்று பேருடைய நாமங்களை சொல்வதன் மூலமாக ஜீவன் வந்து வேண்டான் கிருஷ்ணகிட்ட. இப்ப குஜராத்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய மந்திரம் வந்து குஜராத்ல ஏதாவது கிருஷ்ண பக்தர்கள் தான் பிறப்பால பொதுவாக ஜாதியால, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிருஷ்ண சரணம் அவன் கிருஷ்ணனுடைய சரண காலில் சரணாதி அடைஞ்சிட்டேன் அந்த மதத்தில் சொல்லுவாங்க.
பட் இது அதை விட அதிகம். சரணாகதி மட்டும் அடையல, கிருஷ்ணா உனக்கு அன்பு செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, தயவு செய்து உனக்கு சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி இன்னும் மிக ஆழமானது. சொல்லலாம் ஹரே கிருஷ்ணாவை சொல்லணும், அதை சொல்லிட்டு மற்ற மந்திரங்களை சொல்லலாம். இதை முக்கியமாக இதை சொல்லணும், அதை சொல்லப்பட்டு தவறு கிடையாது. மிக முக்கியமாக இது வந்து சொல்லப்படும், ஹரே நாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம இது சோதசகம் நாமம் கலிர்கல்மசனாசனம் கலியுகத்துக்குன்னு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மந்திரங்கள்.